Welcome to Chili Beef Podcast Channel. And this channel is sponsored by Adhibar Passport Service near Thambi Deslab, Thambi Kudal, Thambi Desam. And co-sponsored by Bodas Ola Service. And special thanks to Kungunadu Momo Devi. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சில்லி பீஃப் பாட்காஸ்ட். நான் உங்கள் தோழர் ஷே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, அதாவது அம்பேத்கர், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு, இந்த காரணத்துக்காக தான் நான் புத்த மதத்துக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 22 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் இங்கே ஏற்பட்டிருக்குன்னா, ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கிற சங்கிப்பயலுங்க அவனுங்க பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து எப்படியாவது இந்துக்குள்ளே கொண்டு வந்துடணும், அவர் ஒரு இந்து மதத்தை வந்து சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து அவர் மேலே வந்து அந்த அழுத்தங்களை வந்து இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா. அதுக்கு தான் வந்து நம்ம அண்ணாமலைஜி இருக்காப்லல, அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி ஒரு புத்தகம் தான் இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுதான் என்னென்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்பேத்கரை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கான வேலைகள் வந்து இங்கே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் அவர் வந்து இங்கே வந்து இந்து மதத்துக்கு விட்டு அவர் வெளியே போனதுக்கு, அதாவது இந்து மதத்தில் வந்து இத்தனை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸுகள் எல்லாத்தையுமே அவர் நிராகரிச்சுட்டு தான் அவர் வந்து நியூ புத்திசம்னு சொல்லிட்டு ஒரு புது மதத்தையே ஒன்று உருவாக்கி அதுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாரு. ஸோ அவர் கன்வெர்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து அவர் ஹைலைட் பண்ணுறாரு. ஸோ அந்த 22 பாயிண்ட்ஸ் இப்போ டீகோட் பண்ணி அந்த 22 பாயிண்ட்ஸுமே இப்போ சமகால அரசியல்லையும் இன்னும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்னும் லைவாகவே இருக்குது, இன்னும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே உசுரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட வந்து ஐசன்பர்க் இணைஞ்சிருக்கார். வணக்கம் ஐசன்பர்க்.
வணக்கம்.
ஓகே, ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது தமிழ்லையும் இங்கிலீஷில் நாங்கள் ரெண்டுத்துலேயுமே படிக்கிறோம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுதிமொழி என்ன கொடுத்துருக்காருன்னா, பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் மீது நான் நம்பிக்கை கொள்ளவோ அல்லது அவர்களை வழிபடவோ மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நாங்கள் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே படிச்சிடறோம். இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ ஷால் ஹவ் நோ ஃபெய்த் இன் பிரம்மா, விஷ்ணு அண்ட் மகேஷ், நாட் ஷால் ஐ வொர்ஷிப் தம் அப்படின்றாங்க. ஐசன் சொல்லுங்கள், இதில் மொதல் பாயிண்ட்டு நம்ம நிகழ்கால அரசியலோட கம்பேர் பண்ணி நம்ம பேசணும், சொல்லுங்கள்.
ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே அந்த பாயிண்ட்டை வாசிட்டீங்க. ஃபஸ்ட்டு புத்தர்னா யார், அவர் என்ன இது, ஏன் அம்பேத்கர் அந்த பௌத்தத்தை தழுவுறாரு, ஏன் ஹிந்து மதத்தை விட்டுட்டு மற்ற கிறிஸ்துவ மதமோ இல்லை முஸ்லீம் மதமோ இஸ்லாமிய மதமோ இல்லை மற்ற மதங்கள் ஏனைய மதங்களுக்கெல்லாம் போகாமல் ஏன் அங்கே போகிறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த 22 பாயிண்ட்கள் போதும். அதுலேயே ஓரளவு நமக்கு தெரியும். அது போக அவர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட், நான் இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டுக்கான, ஏன் அந்த வேர்டை அவர் அழுத்தி சொல்கிறாரு, 1936 சொல்கிறாருனா 56 அதை நிறைவேற்றியும் காட்டுறாரு, இறக்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சும் காட்டுறாரு. ஸோ அப்போது அந்த வேர்டோட வீரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு அவர் எழுதின புத்தகங்கள் இந்தியாவில் சாதிகள், சாதி ஒழிப்பு, ரெடுல்ஸ் இன் ஹிந்துசம் அதாவது இந்து மதத்தின் புதிர்கள், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் காந்தியிடம் ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படிங்கிற பல புத்தகங்களில் அவர் இந்து மதங்களை தோல் உரிச்சு காட்டியிருப்பிறாரு. இங்கே இருக்கிற சாதி இந்துக்களும் மற்றும் இந்த நம்ம கடவுளர்கள், இந்து மதத்தின் கடவுளர்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மொத்தமாகவே தோல்வச்சு காட்டியிருப்பார். இப்போ நீ அந்த வாசித்த மொதல் பாயிண்ட்டுக்கு அங்கேயே அந்த தீர்வு கிடைச்சோம். அந்த ரெடுல்ஸ் இன் ஹிந்துசம்ல ஒட்டு மொத்தமாக அங்கேயே உடைச்சிருப்பார். அதில் மெயினாக ஃபோக்கஸ்டு ராமர் அண்ட் கிருஷ்ணா அங்கே உடையும். ஸோ இப்போ இந்த புத்தம் ஏன் இதாகிறாரு அப்படிங்கும்போது இங்கே மதங்களை பார்க்குறோம். இப்போ இங்கே மதங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, என்ன சொல்ல, இவர் வந்து அதுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாருனா, ஒரு மதம் அப்படின்னா அந்த மதத்துக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க சொல்ற வரையறை, சொர்க்கம் நரகம் அப்புறம் புராணம், அப்புறம் இந்த பிறவில நீ பிராமணனா, இந்த பிறவில நீ தாழ்த்தப்பட்டவனா பிறந்துட்ட, அடுத்த பிறவில நீ பிராமணனா பிறப்ப, ஸோ இந்த பிறவில நீ கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டேன், இந்த பிறவில நீ கல்வி கற்க மாட்டே, கல்வி கற்க அனுமதி கிடையாது, இந்த பிறவில நீ தண்ணி பொது நீரோட்டத்துல தண்ணி குடிக்க முடியாது, இந்த பிறவில நீ எங்க கிட்ட கூலி குறுகி அடி வாங்கி சம்பளம் வாங்குற கைக்கூலியா இருக்கணும், அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மதங்கள், இந்த மதத்தோட கோட்பாடுகள் இருக்குதுல்ல, சொர்க்கம் நரகமாகட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது, சாஸ்திரம் சம்பிரதாயம் புராணங்கள் ஆன்மா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் மற்ற மதத்துலையும் பார்க்குறாங்க, மற்ற மதமும் அதே பேசிஸில் அப்படியே இருக்கும், சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி கடவுள் தான் இங்கே இந்த உலகத்தையே படைச்சாரு அப்படின்ட்டு அறிவியலித்தனமாக இருக்கும். அதே போல் எல்லா மதமும் அதையே சேம் பேஸ். அப்போது புத்தத்தை பார்க்குறாரு. அப்போ புத்தத்தில் முதல் கொள்கையை புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இல்லை அப்படிங்கிறதான் புத்தர் சொல்றாரு. அப்ப கடவுள் இல்லைன்னு அங்க சொல்லும் போதே அங்கேயே முதல்ல இவங்க பேசுற எல்லா விஷயமும் அங்கேயே உடஞ்சு போச்சு. அப்புறம் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ப மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான வரையறை. ஸோ இதெல்லாம் பார்த்துதான் அவரு பௌத்தத்தை தழுவுறாரு 1956 அக்டோபர்ல. ஸோ இதை பேசிஸ் வச்சு அவரு பௌத்த மதம் தழுவுறாரு. ஏன் மற்ற மதங்களுக்கு போகலன்னா, இந்த சொன்ன மாதிரி தான் இந்துவை போலவே மற்ற மதங்கள்லையும் சாதிய கட்டுப்பாடுகளும் மதத்தோட அறிவியலுக்கு ஒப்பில்லாத அனைத்து விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒன்றுக்கொன்றும் எல்லாமே சரிச்சது இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் பௌத்தத்தை தழுவுறாரு. அப்படி அதுதான் அவர் எழுதின புத்தகங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்.
அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரம்மனோட அவதாரத்தை வந்து நிராகரிக்கிறார். ஏன்னா இங்கே கேஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவனான ஒரு விஷயம் கிடையாது. பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மக்களோட மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 2000 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதிய மனநிலை இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 4 வர்ணங்களாக பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன் தலை தொடை கால் நெஞ்சு அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அனாட்டமி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பிரம்மன் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த ஒரு அவதாரத்தை நிராகரிச்சுட்டுனா இங்கே யாருக்கு யார் உயர்ந்தவன் யாருக்கு யார் தாழ்ந்தவன். ஸோ இங்கே வந்து இப்போ அவர் புத்திசம் மாறினதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே வந்து பார்த்திங்கன்னா சாதி ஒழிப்பு ஒரு மிக முக்கியமான காரணம் தான். ஏன்னா இந்தியாவில் ஜாதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிடுறாரு என்னென்னா இந்து மதத்தில் இருக்கிற சாதி நோய் வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவ மதத்துக்கும் சரி இஸ்லாமிய மதத்துக்குமே பரவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எடுத்தோம் கவுத்தம் சொல்லிட்டு இங்கே ஒன்றும் அவர் புத்திசமுக்கு மாறலை. அதுக்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு எல்லா மதத்துக்கு மேலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மதத்துக்கு இது அதான் அவரே ஒரு புதுசாக ஒரு மதத்தை உண்டாக்கி போகிறதுக்கான ஒரு வழி வந்து இங்கே தோன்றியிருக்கு. ஸோ இதுதான் வந்து மத பாயிண்ட்.
ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன்னா சிவன். ஸோ இவங்க மீது வந்து நான் நம்பிக்கை இது பண்ண மாட்டேன் வழிபடவே மாட்டேன் அப்படின்ட்டு இவர் ஏன் இங்கே முதல் பாயிண்டாக அதை வைக்கிறாருன்னா, இந்த மூணையும் தான் இங்கே சொல்லப்படுற பெரிய தெய்வங்களா, இதைத்தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வெப்பன் டூலா இந்த விஷயங்களை தான் எடுப்பாங்க. ஸோ இங்கிருந்து தான் நமக்கு அப்படியே ஒவ்வொரு கடவுளா அப்படியே அந்த ராமர் அப்படியே கிருஷ்ணர் அப்படியே அந்த ஒரு ஃபார்மட்டு போகும். ஸோ அதனால இதை முதல் பாயிண்டாக வைக்கிறாரு. ஏன்னா இதன் பேரில் இங்கே நிகழ்த்தப்படுற நிகழ்வுகள் நமக்கு தெரியும் தானே. ஸோ அதனால தான் இந்த பாயிண்டை அவர் முதல் இதில் வைக்கிறாரு. இந்த பாயிண்ட்டுக்கு முழு முதல் வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் ரெட் ரூல்ஸ் ஆஃப் ஹிந்துசம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் தெள்ள தெளிவாக எழுதியிருப்பார்.
2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் மறுபிறப்பாக நம்பப்படுகின்ற ராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் மீது நான் நம்பிக்கை கொள்ளவோ அல்லது அவர்களை வழிபடவோ மாட்டேன். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷால் ஹவ் நோ ஃபெய்த் இன் ரமா அண்ட் கிருஷ்ணா இன்கார்னேஷன் ஆஃப் காட் ஆர் ஷால் ஐ வர்ஷிப் தம். சொல்லுங்க ஐசன்.
இங்க இவர் என்ன சொல்றாரு, முதல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற சொல்றாரு. இங்க இவர் செகண்ட் வந்து ராமா அண்ட் கிருஷ்ணா அப்படின்னு ராமர் அண்டு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இவங்கெல்லாம் அந்த கடவுளின் மறுபிறப்பு. ஸோ சொன்னோம்ல அந்த அவர் ஃபர்ஸ்ட் வைக்கிற பேசிஸ் விட்டு இப்போ இந்த அரசியல் சூழலுக்கு இந்த ரெண்டு பேர் தான் இதுல ரொம்ப மெயின். இதுலையும் குறிப்பா கிருஷ்ணர் பத்தி எனக்கு சரியா தெரியல, ஏன்னா அதை வச்சு எதுவும் இங்க இது பண்றாங்களா கலவரங்கள் நடக்குதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த ராமர் அப்படிங்கிற இதை வச்சு இங்க பெரிய கலவரம் நடக்குது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் போகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டா கூட ராம் நவமிக்கு வந்து ஒரு 10-15 இடங்கள்ல முஸ்லிம்கள் மசூதிய போய் சூறையாடி இருக்கிறாங்க. இருக்கிற அந்த மசூதி மேல போய் அந்த இவங்களோட அந்த காவி கொடியை கொண்டு நட்டுறதாகட்டும், எக்கச்சக்க விஷயங்கள் நடந்திருக்குது இந்த ராம நவமிக்கு மட்டும். ஸோ இந்த ராமருங்கிற பெயரால ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஏன் இது மட்டுமா? கிடையாது, இதை தாண்டி இவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு ஸ்லோகன் என்னன்னா ஜெய் ஸ்ரீ ராம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜெய் ஸ்ரீ ராம்ங்கிறது அந்த வேர்டுக்கான மூமெண்ட்டே ரொம்ப பெரிய விஷயமா கொண்டு போறாங்க. இந்த வெறும் இந்த ஒரு வேர்டுக்காக இங்க எத்தனையோ பேர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனையோ முஸ்லீம்ஸ் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. நீ ஜெய் ஸ்ரீ ராம் சொல்லு சொல்லுன்னு எத்தனையோ தலித்துகளுமே அடிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. நீ அந்த வேட சொல்லு அப்படின்னா உன்னை நான் ஹிந்துவா ஏற்றுப்பேன்னு. முஸ்லீம்களை இந்த வேடை அடிச்சு அடிச்சு நீ சொல்லு, நீ இந்து நாட்டில் தானே இருக்கிற, இந்த நாடே செக்குலரிசம் மத சார்பின்மை, ஆனால் இந்த நாட்டில் வந்துட்டு நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி ஒரு ஒரு குள்ளாவையோ ஒரு தாடி வச்சிருக்கிறவரையோ பார்த்தா அவன் அடிச்சு இந்த வேடை சொல்ல சொல்றான். ஸோ இந்த இந்த கடவுளை அவர் முற்றிலும் முதலுமா மறுக்கிறார். இதைத்தான் ஒரு ரெண்டாவது பாயிண்டா, ராமர் மற்றும் கிருஷ்ணனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு அவர்.
ஆ ஓகே. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து எப்பயுமே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு போலரைசேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்திய விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலரைசேஷனுக்குள்ளே கொண்டு வரான். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கருத்து. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்துவாக ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே எனக்கு சிக்கல் வருது. ஏன்னா இங்கே இருக்கிற ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி, ஏன்னா ராமாயணத்தில் தான் ராமர் கேரக்டர் வருது, மகாபாரதத்தில் தான் கிருஷ்ணர் கேரக்டர். பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி ஒரு சாஃப்ட் கோர் வெர்ஷன் தான் இது ரெண்டுமே, இது ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சமூகத்தில் வந்து தீண்டாமையை தான் வந்து கடைபிடிக்குது. எந்த மாதிரியான தீண்டாமை? ஒருத்தன் வந்து இங்கே கல்வி கற்றனால அவன் தலையை எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மீதான ஒடுக்குமுறை வந்து நிகழ்ந்திருக்கு. ஏன்னா சீத்தையை வந்து ராவணன் தூக்கிட்டு போன ஒரு காரணத்துக்காக நீ வந்து அங்கே போனனால கெட்டு போயிருப்ப, அதனால வந்து நீ வந்து உன்னை டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபயர் டெஸ்ட் எடுக்க வச்சிருக்காரு ராமர். ஸோ அந்தளவுக்கு வந்து அது ஒரு மிசோஜினிஸ்டான ஒரு மூ தான். ஸோ இது ரெண்டு அவதாரங்கள்ல இருந்து தான் இங்கே இருக்கிற தீண்டாமைகள் வந்து இன்னும் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கே அதான் ஐசன் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராம் அதான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நடக்கிற வன்முறைகள் வந்து ரொம்ப 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 அதிகம். ஏன்னா இவனுங்க வந்து அகண்ட பாரதம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கடவுளாக நிறுத்தப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராமரை தான் நிகழ்த்துறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கும் ஆளும் நம்ம மத்திய அரசு இருக்கல ஒன்றிய அரசு, அவனுங்க ராமர் கோயில் மட்டும்தான் ராமர் கோயில் கட்ட போறேன் அப்படின்ற அந்த ஒத்த அரசியலை வச்சுட்டு இங்க இருக்கிற ஒத்துமொட்ட நாட்டையுமே கைப்பற்றி இருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க இங்க எந்த அளவுக்கு வந்து இங்க ஜாதிய மனநிலையோ இங்க மத இதுவும் வந்து பரவி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி போலரைசேஷன் கரெக்டு தான், பட் அந்த போலரைசேஷனுக்கு எடுத்துக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு பார்த்தா அது ரொம்ப தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா ரெண்டுமே வந்து இங்க மனுஸ்மிருதியோட சாஃப்ட் கோர் வெர்ஷனா இருக்கிறதுனால வந்து இங்க ஜாதிய தீண்டாமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் நம்ம பாட்காஸ்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமோட இதுலேயோ நான் போடுறேன். அந்த தலித் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு ஹேண்டில் இருக்குது, ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தலித் மக்கள் மீது வந்து எத்தனையோ வன்முறைகள் வந்து இங்கே நிகழ்ந்துட்டுருக்கு. சரி நாங்கள் இந்துக்கள்லாம் ஒன்றி நேரம், ஆனால் நீ வந்து எங்களை மதம் ஏற்றுப்பியா, எங்களை மதம் கோயிலுக்குள்ளே விடுவியா? கிடையாதுல்ல. ஏன்னா இங்கே நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் இங்கே ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட்டே ஒரு கோயிலுக்குள்ளே போனாலும் இங்கே கோயிலுக்குள்ளே விட மாட்டான். ஸோ அந்தளவுக்கு தான் இங்கே வந்து இந்து மதம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி இங்கே ராமனை வந்து ஒரு அவதாரமாக ஏற்றுக்க முடியும்? ஸோ அந்த கருத்து அம்பேத்கர் இரண்டாவது வச்ச பொன் கருத்து வந்து இன்னுமே வந்து நிகழ்கால அரசியலோட ஒன்றி தான் போகுது.
இங்க வந்து பலதரப்பட்ட புராணங்களும் பலதரப்பட்ட காவியங்களும் இருக்கு. நம்ம இந்த சவுத் ஏசியன் குறிப்பா இந்த இந்தியாவில் வந்து எழுதப்பட்ட காவியங்களும் இதுவும் நிறைய இருக்கு. ஏன் ராமாயணம் வந்து பெரும்பாலும் அவரால் கொண்டாடப்படுற ஒரு அஞ்சு ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இங்கே சொல்ல சொல்கிறதே நம்மளை ஜெய் ஸ்ரீராம் தான், ஸ்ரீராம் தான் சொல்ல சொல்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணவோ ஜெய் ஸ்ரீ வராக அவதாரமோ ஜெய் ஸ்ரீ மற்ற அவதாரங்களை பற்றியோ எதுவும் பெரும்பாலும் இல்லை, ஜெய் ஸ்ரீ நரசிம்மாவோ சொல்கிறது இல்லை. ஏன் வந்து ராமரோட பேர் ராமரோட நாமம் மட்டும் ஒழிக்கணும் மாதிரி செஞ்சுருக்காங்க, யோசிச்சிருக்கீங்களா?
ஜெய் ஸ்ரீ சிவன் கூட வரல.
அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ராமாயணத்தில் அப்படி கிடையாது. பட் இவனுங்க வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இங்கே நிகழ்கால இந்த குடும்ப செட்டப் இருக்க பாருங்கள், ஃபேமிலி செட்டப்புக்குள்ளே வந்து இணைச்சிருக்கான். என்னன்னா இது புருஷம் பொண்டாட்டி ஒரே புருஷன் ஒருத்தனுக்கு உறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தனால இங்கே இருக்கிற நிறைய மக்களோட அது அந்த கருத்து வந்து ஒன்றி போகுது.
கரெக்ட். மொத பாயிண்ட் வந்து ராமனை வந்து உதாரணமாக கட்டுவாங்க. ஒரு புருஷ லட்சணம் வந்து எப்படி இருக்கணும், அவன் வந்து வந்து மற்ற ஸ்திரீகளை வந்து ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, ஏகபத்னி விரதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறநெறி அதெல்லாம் வந்து ராமன் மேலே கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து இங்கே கலாச்சாரத்தோடு பொருத்தி வச்சுப்பானுங்க. இரண்டாவது விஷயம் வந்து சீதைக்கான கற்புத்தன்மையை அவள் எப்படி நிரூபித்து கட்டினா, தன் புருஷனுக்காக தன் ஊர் மக்களுக்காக அவள் இன்னும் கற்புத்தன்மையோடு இருக்கா, ஈவன் அவள் வந்து கடத்தி செல்லப்பட்டாலும் சிறைப்பிடிக்கப்பட்டாலும் அவள் ஆசை வாசங்களை கட்டுப்படுத்தி கொண்டு எப்படி இருந்தாங்கிறதுக்கு, அதுக்கு உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி செட் ஒரு ஒரு மாரல் செட் பண்ணுறானுங்க இங்கே. ரெண்டாவது விஷயம், கிருஷ்ணர் வந்து ஒரு மன்னனா கிடையாது. அங்கே இருந்த பாண்டவர்களுக்கும் அந்த கௌரவர்களுக்கான போரில் ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன். ஆனால் ராமன் வந்து ஒரு மன்னர், ஓகேவா? அதே மாதிரி இங்கே பரதன் ஆண்ட நாட்டை தான் வந்து பாரத நாடுங்கிற பெயர் மருவி வர்றதாகவும் ஒரு கூட்டு சொல்லிட்டுருப்பானுங்க. இவங்களால எதை வந்து ஈஸியாக இங்கே பொருத்திக்க முடியும், எதை வச்சு இங்கே ஈஸியான ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்திக்க முடியும், அதிக குழப்பங்கள் இல்லாதது, இங்கே வந்து ஈஸியாக ஒருத்தங்கிட்ட அதை கலந்துட முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த ராமாயணத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறானுங்க. அதுக்கு மிச்சம் ராமாயணங்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத் இந்தியா முழுக்க நல்ல லைக் சவுத் ஏஷியா முழுக்க நல்ல பிரபலமான ஒரு இது. இது வந்து எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டது. வான்மீகியுடைய ராமாயணம் வந்து இங்கே வந்து கம்பராமாயணமாகவும் இன்னும் நிறையா இதில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் அந்த ஒரு பெங்கால மொழியிலையும் எல்லா ஆத்தர்ஸ்லாலையும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதே மாதிரி ஒருத்தனோட வீரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான அந்த ஒரு மன்னர் போர் தொடுத்து போகிறது, அரக்கர்களை தம்சம் செய்கிறது, அந்த மாதிரியான சில இதுவும் ஒவ்வொரு காண்டமாக பிரிச்சிருப்பாங்க. சுந்தரகாண்டம்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுமனை பற்றி போற்றி புகழ்ந்துருப்பாங்க. சுந்தரகாண்டம் வந்து பெண்கள் கருவுற்ற நேரத்துலலாம் படிக்கணும், குழந்தை வந்து ரொம்ப பலசாலி தைரியசாலியாக பிறக்கும். அதாவது மன்னனுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் அடிப்பணிஞ்சு மன்னனுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரை துச்ச மன்னன் நினைத்து கரசேவர்களாக போராடணும் அப்படிங்கிற ஒரு அந்த முன்ன அபர்ணா சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு சாஃப்டாக அதை டெலிவர் பண்ணுறானுங்கல்ல, மன்னனை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த இதுவே இயங்கணும்னு சொல்கிற அந்த கட்டமைப்பு, அதை அப்படியே ஈஸியாக அதில் புகுத்திடலாம்ல ராமாயணத்தில். அது அப்படியே ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி இருக்குது அழகாக இங்கே கொடுக்கறதுக்கு. அதனால தான் ராமாயணத்தை எடுத்துக்கிறானுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறானுங்க, ராமராஜ்ய அமைக்கணும்னு துடிக்கிறானுங்க.
அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி, கணபதி மற்றும் இந்துக்களின் ஏனைய ஆண் மற்றும் பெண் கடவுளார் மீது வழிபடவோ மாட்டேன். சாரி, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்காஸ்டில் வந்து ஜோ இணைஞ்சிருக்காரு, அவருக்கு வணக்கங்களை நம்ம செலுத்தவே இல்லை. வணக்கம் ஜோ.
வணக்கம். வணக்கம்.
ஓகே. ஸோ நான் தமிழில் படிச்சுட்டேன், இப்போ இங்கிலீஷில் படிக்கிறேன். ஐ ஷல் ஹவ் நோ ஃபெய்த் இன் கௌரி, கணபதி அண்ட் அதர் காட் அண்ட் காடஸஸ் ஆஃப் இந்து, நார் ஷல் ஐ வோர்ஷிப் தம். சொல்லுங்க ஐசன்.
ஓகே, இங்கே கௌரி அப்படின்னா என்ன கடவுள்? அது பெண் கடவுள் தான். ஆனால் அது என்ன இது கௌரினா?
லக்ஷ்மி அந்த மாதிரி வருவாங்க,
லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி லைக் தட். ஓகே. ஓகே, அதுதான். ஸோ அதை பற்றி தெரிஞ்சனா ஆதிக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அவர் பேசுவார். பட் இந்த இடத்துல கணபதி, ஓகேவா, அடுத்த ரோல் பிளே ஆகுது பாருங்க. கணபதி, இந்த கணபதியோட கணபதினா என்ன பிள்ளையார், அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இது வந்து யாரு இது பண்ணுறா அப்படின்னா திலகர். திலகர் வந்து நம்ம விடுதலை போராட்ட வீரர்களில் பார்க்கும்போது இவரை வந்து தீவிரவாதியாக காட்டுவாங்க. அதாவது தீவிரவாதினா தீவிரமாக அவர்களோட கருத்துக்களை எடுத்து கொண்டு போகிற நபர் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அப்போது இவர் வந்து இந்த மாதிரி
என்னன்னா, அப்போ இருந்தால் காங்கிரஸ் வந்து இரண்டாக இருந்துச்சு, மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு இருந்தாங்க. இந்த பாலகங்கா திலகர் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தாங்க. மாட்ரேட்ஸில் யார் யார் இருந்தாங்க ஐசன்? இவர் இருந்தாங்க, விபின் சந்திரபால், அதுக்கப்புறம் மோதிலால் நேரு, அவங்களாம் தானே மாட்ரேட்ஸா இருந்தாங்க.
இல்ல இல்ல இல்ல, அதாவது மிதவாதிகள், தமிழ்ல சொல்லணும்னா மிதவாதிகள், மொத்தம் மூணு ஸ்கேட்டர்ட் ஆகும். மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். ஓகேவா, இதுல மிதவாதிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி காங்கிரஸ் தொடங்கினாங்கல்ல, ஏஓஹியம், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு பாருங்க, அவர் யாரு, ஒருத்தர் இந்தியாவில் கொள்ளை சுரண்டல்ங்கிற ஒரு வயசானவர் ஒருத்தர், அவரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் உண்டு, அவங்கெல்லாம் தான் இந்தியா மிதவாதிகள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. தீவிரவாதிகள்னு வரும்போது பிபின் பால் அப்புறம் இவர் திலகரு அப்புறம் லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் தான் தீவிரவாதிகள். பயங்கரவாதிகள்னு வரும்போது நமக்கு இவங்கெல்லாம் வருவாங்க. என்ன சொல்ல, ஃபோர்ஸ்டா ரொம்ப, அதாவது குண்டுகள் வச்சு இது பண்ணுவாங்க தெரியுமா. அதாவது பாட புத்தகங்கள் ரீதியா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பகத்சிங்கு இவங்க எல்லாருமே அதுல காட்டப்படுவாங்க, குண்டு வச்சு தகர்ப்பாங்க. அங்க நிறைய பேர் ஒரு ஹிந்திலேயே இருக்கும், ஸோ அதனால அவங்களோட பேர் சரியா ஞாபகம் வர முடியும். ஸோ இந்த கேட்டகரியில தான் பிரிப்பாங்க. இதுல ஒருவரான தீவிரவாதிகள் இயக்கத்துல உள்ள ஒருவரான திலகர் அப்படிங்கிறவர் தான் இதை முதல் முதல்ல ஆர்கனைஸ் பண்றாரு, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்றாரு. சரி ஓகே, இது ஒரு கடவுளின் பேரால தானே இதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கதான் சிக்கல். இந்த விநாயகர் சதுர்த்தி எப்பெல்லாம் நடக்குதோ வருஷம் வருஷம் நடக்கும், அந்த வருஷம் வருஷம் நடக்கும் போதெல்லாம் இப்ப இந்த ராமநவமிக்கு நடக்குதுல்ல சேம் அப்படியே முஸ்லிம்களோட மசூதிகள் சூறையாடப்படும், முஸ்லிம்களோட குடியிருப்புகள் சூறையாடப்படும், முஸ்லிம்களோட சொத்துக்கள் சூறையாடப்படும். கரெக்டா போயிட்டே இருப்பாங்க. அந்த அந்த முஸ்லிம்களோட ஏரியா வரும்போது அந்த இடத்துல மட்டும் நிச்சயம் கலவரம் நடந்துடும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பயங்கரமா அங்க வடநாட்டுல நடக்கும், ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட அப்படி நடக்காது. ஏன், நீங்க இதே இது இந்த பக்கம் எடுத்து பார்க்கலாமே, நம்ம இந்த பக்கம் நமக்கு அந்த இதுல உடன்பாடு இல்லைதான். ஆனா இந்த அழகர் கோயில், அழகர் கோவிலோட இது பாருங்க, அந்த விஷயமாகட்டும், இல்லைன்னா இங்க இருந்து காவடி தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் அங்க இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடந்துலாம் கூட வருவாங்க, வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து எவ்வளவோ தூரம் தாண்டிதான் வராங்க. எத்தனையோ முஸ்லீம் கிராமங்கள், முஸ்லீம் நகரங்கள் எல்லாம் தாண்டிதான் வருவாங்க, முஸ்லீம் கடைகள்லாம் தாண்டிதான் வருவாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட எந்த முஸ்லீமும் யாரையுமே எதுவும் பண்ணவே மாட்டாங்க. முருகனுக்கு எவ்வளவு பேர் தூக்கிட்டு வராங்க, ஏன் முருகன் இந்த கந்தசஷ்டி கவசமும் நடக்குமே, எவ்வளவு கூட்டம் இருக்கும், எல்லா ஆறுபடை இதுலயும் நடக்கும், அங்க எவ்வளவு முஸ்லீம்கள் இது இருக்கும், ஏன் ஒட்டு மொத்தமும் அந்த கூட்டம் மொத்தமும் சேர்ந்து இது பண்ண முடியாதா, ஏன் இது பண்ண முடிக்கிறாங்க. இங்க தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரஸிவா இருக்குது, ஆனா நார்த்துல அப்படி கிடையாது. அவனுக்கு வெறும் அந்த மதம்ங்கிற ஒரு கீ மட்டும்தான் அவனுக்கு, அந்த அந்த கீ அவனுக்கு கொடுத்தோடனே அவன் கண்மூடித்தனமா நமக்கு வீட்டுல சோறு தண்ணி இருக்கான்லாம் பார்க்க மாட்டான், போய் முஸ்லீம் அடிக்கணும் கொல்லணும், முஸ்லீமை அடிக்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதுல பெருமை அப்படின்ட்டு அவன் வாழ்றான். ஆனா இதே தமிழ்நாட்டுல இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி நடக்கல. ஸோ நம்ம நடக்கல அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படிங்கும் போது நாளைக்கு இங்க வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது. ஸோ அதுதான் இவர் அம்பேத்கர் வந்து என்ன வைக்கிறாருன்னா அடுத்த பாயிண்டா கௌரி கணபதி அப்படிங்கிறத வைக்கிறாரு. ஸோ இதுல இந்த கணபதிங்கிற கடவுள் வந்து இங்க ஒரு பெரிய ரோல் ஆகுது, அதனால அவரு மூணாவது பாயிண்டா அதை மறுக்கிறாரு.
ஓகே, கௌரி கணபதியை வந்து ஏன் அம்பேத்கர் வந்து மறுக்கிறாருன்னு நான் சொல்றேன். கௌரிங்கிறது வேற யாரும் இல்லை, கௌரிங்கிறது வந்து பார்வதி தேவி தான், சிவனுடைய மனைவியாரான பார்வதி தேவி தான். இந்த கௌரிக்கான அந்த கௌரி பூஜா வந்து எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து, அதாவது ஏன்னா அம்பேத்கர் இருந்தது அவர் பார்த்த விசேஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியா ஓரியன்டட் தானே. இந்த கௌரி பூஜை வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கணபதி இது சதுர்த்தி நடக்குது இல்லை, அதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கும், நன்றி தெரிவிக்கும் வகையாக. ஏன்னா கௌரி தானே, அவங்க தானே வந்து இந்த விநாயகரை வந்து உருவாக்குறாங்க. தான் குளிக்க சொல்கிறப்போ ஒரு பாதுகாவலுக்கா ஒரு குழந்தைய ஒரு ஒரு பூதக்கரன் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க, அதுதான் கணேசராக பின்னாடி உருவாக்கிறாரு. அந்த புராணம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கணேசரோட எப்படி பிறந்தாருங்கிறது. ஸோ இந்த கௌரி பூஜையும் கணபதி பூஜையும் ஒன்றோட ஒன்று, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உற்சாகங்கள்லாம் களைகட்டும், இந்து கடவுள்களை கும்பிட்ற சில வன்முறையாளர்கள் வந்து அந்த இடத்துல மூர்க்கமாக நடந்துப்பாங்க. ஈவன் நாமளே பார்க்குறோம், கணபதி சதுர்த்தியில டிவோட்டியாக போகிறவங்களாம் கிடையாது, அங்கேயும் இந்த தண்ணி போட்டு தகராறுல ஈடுபடுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இல்லை அது இந்த கௌரி இதுன்னு சொன்னீங்கல்ல அந்த டைமும் நடக்குமா இல்லை எப்படி? எனக்கு கணபதி
கௌரி பூஜை வந்து அந்த கரெக்டாக அந்த இதுக்கும் ஒரு முன்னாள் முன்னாடி தான் நடக்கும், ஒன் டே பிஃபோர் த கணேஷ் சதுர்த்தி மாதிரி தான் நடக்கும். அப்போ வந்து சும்மா ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். ஆனால் கணபதி ஊர்வலம் வந்து எப்போ நடக்குமோ அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கணபதிக்கு அங்கே ஒரு செலவு வச்சுருவாங்க, அந்த ஒன் வீக் அந்த ரெஜிஸ்ட்ரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் முடித்து அந்த கடைசியாக தானே கடைசி நாள் தான் எடுத்துகிட்டு போய் அந்த ஆறுகள்லையோ இல்லை கடல்லையோ கரைக்க போவாங்க. ஸோ இவங்க பெருசாக அந்த கொண்டாட்டத்தில் போயிட்டு அதிகமாக அந்த அந்த ஒரு மாப் மென்டாலிட்டிக்குள்ளே போகிறது வந்து அந்த கடைசி நாள் தான், அந்த பிள்ளையாரை கரைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நாள் தான். மற்ற நாள்லாம் சுமூகமாக தானே போவோம். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே கடத்தி வரப்பட்ட இந்த கணேச சதுர்த்தி மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் இங்கே சவுத் இந்தியாவிலையும் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கேயே நம்மளால் பார்க்க முடியுதுல்ல, அந்த பசங்க கடைசி நாள் போகிறப்பெல்லாம் அந்த ஒரு உற்சாக மண்டலமே போடுவாங்க. சில சில நபர்கள் வந்து, பெரும்பாலாக நான் சொல்ல, சிலர்கள் சில பேர் வந்து மது போதையெல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கே ஆட்டம் போட்டுட்டு ஒருத்தன் ஒருத்தன் விரோதியாக பார்த்துக்கிறது, ஒருத்தன் சிலையை தள்ளி விடுறது, அந்த மாதிரிலாம். இப்போது கணேச சதுர்த்தி வந்து எல்லா தெருக்கள்லையும் கொண்டாடப்படும். தலித் தெருக்கள்லையும் அந்த சிலையை வச்சுருப்பாங்க. இவன் வந்து இன்னொரு தெருக்களில் வந்து நான் அவன் சிலையோட பெருசாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டி வைப்பான். அந்த கடைசியாக எடுத்துகிட்டு போகிறப்பெல்லாம் தலித்தோட சிலையெல்லாம் அடிதடி பண்ணிட்டு கீழே தள்ளி விடுறது, அந்த மாதிரிலாம் அங்கேயும் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்துக்களால் ஒன்று இணையமோ எல்லோரும் கணேச சதுர்த்தி கொண்டாடுவோம்னா கிடையாது. நீ ஏன்டா இங்கே வந்து எங்கள் தெருவில் சாமி கும்பிட்ற, நீ ஏன் எங்கள் தெருவில் சாமி வச்சுக்கூடாதுன்னா வன்முறையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னமும் கிராமப்புறங்களில். அதெல்லாம் நீங்கள் அந்த சதுர்த்தி அப்போ நீங்கள் போயிட்டு ஓரமாக நீங்கள் சும்மா ஒரு அப்சர்வேஷனுக்காக போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இப்படிதான் நடந்துட்டு இருக்கு.
அப்ப அல்ல அதான், அப்ப நம்ம அங்க நார்த் சைடு இந்த மாதிரி பார்க்கும்போது அங்க வந்து மொத்தமா திரண்டுறான், திரண்டுட்டு அவனுக்கு வந்து அங்க முஸ்லீம்கள் தான் நமக்கு எதிரானவங்கன்னு அந்த இதை காட்டுறதுக்காக அங்க வந்து எந்த போட்டி பொறாம இருக்குதுன்னு தெரியல. மேபி அங்கேயும் இதே மாதிரி இருக்கலாம். ஆனா இங்கன்னு வரும்போது சொன்ன மாதிரி முஸ்லீம் கூட தான் சண்டை இல்லையே தவிர, தன்னை சக இந்துவா சொல்லிக்கிறவங்க கூடயே போயிட்டு நீ தலித்து உன்னோட சிலை ஏன் ஹைட்டா இருக்கணும், உன்னோட சிலை வந்து என்னோட சிலையோட ஹைட்டா இருக்குதா, இல்ல இல்ல நான் தான் முதல்ல கடலை கொண்டு கரைப்பேன், நீ எனக்கு பின்னாடி தானே வரணும், நீ ஏன் எனக்கு முன்னாடி போனங்கிற சண்டைகளும் இங்கிட்டு இருக்க தான் செய்யுது.
ம், அது நடக்கும். அது ஆமாம், அது நடக்கும். இவங்க கரைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் கரைக்கணும், அதுக்கு முன்னாடிலாம் போயிடக்கூடாது. அப்படி இவங்களோட வாகனம் முன்னாடி போயிட்டாலும் வெயிட் பண்ணணும் அவங்க கரைச்சி முடிக்கிற வரைக்கும்.
ஆக்சுவலாக இங்கே நம்ம சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் தெருக்கள் வழியாக தான் போகும், ஓகேங்களா, விநாயகர் சிலை வந்து. அப்போது இங்கே இருக்கிற தௌசண்ட் லைட்ஸோ இல்லை திருவான்மியூரில் எப்பயுமே வந்து அந்த கலவரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது இவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் மாஸ்க்கு முன்னாடி போயிட்டு எதையாவது கத்திடுறது மாதிரியான வேலைகள் இங்கேயுமே நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ராமர் வந்து பெரிய எஃபெக்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ராமர் இங்கே என்னன்னா ராமர் தான் இங்கே வந்து எடுபடலை, செல்ஃப் எடுபடலை, பட் இங்கே விநாயகர் வந்து எடுபட்டிருக்காப்ல. அதனால் இங்கே வந்து அந்த கலவரத்தை தூண்டுற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ மோஸ்ட்லி நிறைய ஏரியாவில் 144 தடையை போடுவாங்க விநாயகர் சதுர்த்தி அப்போது, ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய நடக்கும். ஸோ இங்கேயும் அதுதான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம விநாயகர் ஸ்கோர் பண்ணிட்டாப்ல தமிழ்நாட்டில் வந்து.
எனக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ராம் வழிபாட்டிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இங்கே இந்த சைவ வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட கொண்டான்ட்டாங்க. ஏன்னா கிராமத்து கிராமம், தெருக்கு தெரு, அந்த ஒரு ஏரியாவுக்கு ஏரியா நமக்கு அந்த அம்மன் சிலை தான் இருக்கும், அம்மன் கோயில்கள் தான் இங்கே பெரும்பாலாக இருக்கும். அம்மனை வந்து எப்படி இவங்க இந்த ஹிந்துத்துவா விழுங்கிக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த காலகட்டத்தில் இறந்த அவங்களுக்கு வந்து ஒரு சிலையை வச்சு அந்த கோயிலில் அம்மனாக வழிபட்டுருப்பாங்க. அது அந்த அந்த அம்மன் எல்லாத்தையும் வந்து ஒரு பொது கூட்டமாக கொண்டாந்து பார்வதியோடு இணைச்சிருவாங்க. அப்படியே அந்த கடவுள்களை வந்து இந்து கடவுளோடு விழுங்கிரும். ஏன்னா இங்கே ஊருக்கூறு அந்த கொற்றவை இருக்கும், அந்த ஒரு பெண் கடவுள் வழிபாடு இருக்கும், அந்த அம்மன் வழிபாடு இருக்கும். அதனால தான் இங்கே அதிகமாக அந்த ராமர் கோயில்கள்லாம் பெரும்பாலும் உங்களால் பார்க்க முடியாது. விநாயகர் கோயில், முருகன் கோயில், சிவன் கோயில், பெரும்பாலும் வந்து மாரியம்மன் கோயில் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு தெரு, ஒரு ஒரு சின்ன ஒரு காலனி எடுத்துக்கிட்டால் கூட அங்கே வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடியது வந்து அம்மன் கோயிலாக தான் இருக்கும் பெரும்பாலும். இந்த
அதான் சொன்ன மாதிரி அம்மன் கோயில் இதெல்லாம் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அப்படி அது அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த பார்வதி, அது கூட அந்த கௌரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட வந்து இவங்களோட மகள்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்து விட்டுருவாங்க, அப்படி தானே? ஸோ அது ஒன்று. இன்னொன்றுன்ற மாதிரி சொன்னீங்களா, அது என்ன, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோவா இது பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு பெரிய ரோல் ஒன்று பிளே ஆகுது, ராவணன் அப்படிங்கிற கேரக்டர் தெரியுதா? ஸோ அதுவும் ஒரு மேஜர் ரோல், மேஜர் ரோலாக தான் நான் பார்க்குறேன். அந்த ராவணன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இங்கே ஒரு மேஜர் ரோலு. ஸோ ராமனுக்கு ஆப்போசிட்டு அப்படிங்கும்போது இங்கே ராமன் மீது சரியாக சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் தள்ளியே நிற்கிறதுக்கு காரணம் வந்து ராவணனுங்கிற ரோல் வந்து பயங்கரமாக இங்கே பிளே ஆகுது.
ஏன்னா இங்கே வேறுபட்டு இருக்க சித்தாந்தம் தான் காரணம். ஏன்னா இங்கே நிறைய ரிஃபார்மர்ஸ் வந்து இங்கே நம்ம தமிழகத்தில் இருந்தாங்க. ஏன் வந்து கர்நாடகாவில் ஈவன் கர்நாடகா கூட நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும், நிறைய வைணவ கோயில்கள் இருக்கும். இந்த கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட கோயில்களும் இல்லை ஏரியா கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணி உங்களுக்கு ராமர் கோயில்லாம் நிறையாவே இருக்கும். ஆனால் இங்கே தமிழகத்தில் உங்களால் அதிகமாக பார்க்க முடியாது. தமிழகத்தில் வந்து ராமர்
ராமர் கோயில் ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் கோயில்லாம் பெருசாக தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் வந்திருக்க இப்போ கிருஷ்ணன் கோயில் இருக்குன்னா அது இப்போ இந்த நூற்றாண்டில் கண்டு இருந்த இருக்கிற கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே இருக்கும் பெருமாள் கோயில்களாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள்களை வழிபடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நிறைய இந்த மக்களாக இருப்பாங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இங்கே தமிழகத்தில் இருக்க மக்கள்லாம் அந்த பெருமாள் வழிபாட்டிலலாம் இருப்பாங்க. பெருமாள் கோயில்கள் இங்கே இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ராமராக இருக்கக்கூடிய கோயில் வந்து இங்கே இருக்காது. குட்டி குட்டி பெருமாள் கோயில்கள் இருக்கும், அந்த கொடி கம்பம் வச்சுருப்பாங்க, கருட பஞ்சமி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்ருப்பாங்க.
இப்போ அதுதான் இப்போ என்னென்னா இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, இப்போ இந்த பக்கம் சைவம் வைணவம் இங்கே ஒரு ஆறு இதுவும் உண்டு அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தம் இந்தியா பூராவே எடுத்துக்கிட்டாலும் அவன் ஸ்டேட்டுக்கு வேறு வேறு கடவுள்கள் வேறுபடுன்னு வச்சுக்கோமே. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் அதுக்கு தான் ஒரு பெரிய தெய்வம் கையில் காட்டுறான் பாருங்க, அந்த பிரம்மா விஷ்ணு அப்புறம் கௌரி கணபதி சிவன் இப்படிங்கிற கேட்டகரி வருதுல, இந்த கேட்டகரியே என்ன பண்ணுறான்னா இவங்களோட மகள்கள் இவங்களோட மகன்கள் இவங்களோட அவதாரம் இவங்களோட பத்தாவது அவதாரம் இவங்களோட பன்னெண்டாவது அவதாரம். ஏன் புத்தருக்கே இது அது அடுத்த பாயிண்ட்ல வரும். சோ இந்த மாதிரி இவங்களோட ஆமா 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 அப்ப இந்த மாதிரி அவதாரங்கள் அவதாரங்கள் இருக்கும் போது நீ எங்கிட்டு போனாலும் அங்கதான் நீ வந்து நிப்ப. உன்னை அந்த அந்த மதம் வந்து அப்படியே உள்ள இழுக்கிறாங்க பாருங்க. அப்படிங்கும் போது நீ தப்பிக்கவே முடியாது. நான் இங்க நான் கருப்பசாமி தான் கும்பிட்டு இருப்பேன். ஆனா கருப்பசாமி வந்து கருப்பசாமி தான்ப்பா. கருப்பசாமி வந்து யாருக்கு காவலா இருக்கும்? அம்மர் அம்மனுக்கு. அம்மனுக்கு யாரு அவதாரம்? பார்வதி. அங்க பேனு பாட்டிடுவான். நீ இப்படியே சுடலமாட சாமி கருப்ப வேற என்ன காவல் தெய்வங்கள் நீ எதை வச்சாலும் அதுக்கு அம்மனை காட்டி அம்மன்கிட்ட இருந்து பார்வதி கொண்டு போயிடுவோம். அப்புறம் ஆண் கடவுள்ல வேற யாராவது இந்த பக்கம் நீ கொண்டு வந்து பாட்டுன்னு வை, அதை அப்படியே காட்டி நேரா சிவனுக்கு கொண்டு போய் விட்டுவான். இப்படியே ஒன்னொன்னு இன்டர்லிங்க் பண்ணி இவங்களோட பெரிய தெய்வங்களா அதாவது நிறுவன பயப்படுத்தப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் நம்ம மீது இருக்கிற இங்க சிறு சிறு நாட்டர் தெய்வங்கள் மேல ஒரு திணிப்பு நடத்தி இதை எடுத்துடும். அதனாலதான் இங்க தோப்பா இவங்கெல்லாம் வந்து அந்த பண்பாட்டு அசைவுகள் இவங்கெல்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணி நாங்கள் இந்துவே இந்துவே இல்லை இந்துங்கிறதே வெள்ளக்காரன் கொடுத்த பேர் தானே அப்படிங்கிறதுல இருந்து அவரு பெரிய வரையறையை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிதான் நான்
அதுவும் நம்ம இந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் சொல்லல, நம்ம ஆதிசங்கரா இல்ல சங்கராச்சாரியா அவர் வந்து தெய்வம் என்பதால் அந்த புத்தகம் தான் ஐசன்.
ஆமா அவரு சங்கராச்சாரியார் வந்து தெய்வத்தின் குரல் இவங்க சொல்ல
தெய்வத்தின்
மடாதிபதி பெரியாவா அப்படின்னு சொல்லப்படுற அவரே அவரோட புத்தகமான தெய்வத்தின் குரல்ல பதிவு பண்ணியிருக்காரு. நமக்கு வெள்ளக்காரன் கொடுத்ததானா தப்பிச்சோம் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு.
அது வெள்ளக்காரன் என்ன கொடுத்தானா, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் சீக்கியர்கள் இல்லாதவர்கள் அனைவருமே வந்து இங்க இந்துக்கள் என்று கருதானா. ஏன்னா அவன் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இங்க வந்து அந்த வேலையை பார்த்தான். பட் அது காந்தி வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டாப்ல. சரி ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளின் மறுபிறப்பில் நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன். இங்கிலீஷில் வந்து ஐ டு நாட் பிலீவ் இன் தி இன்கார்னேஷன் ஆஃப் காட். சொல்லுங்க ஐசன்.
அதுதான் இந்த மறுபிறப்புனா இதுக்கு போன இதில் நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த மறுபிறப்பு எந்த இதெல்லாம் நம்ம உள்வாங்க முடியலையோ ஓகேவா, இப்போ அம்பேத்கர் சிலையாகட்டும் இல்லை பெரியார் சிலையாகட்டும் இங்கே உடைக்கிறாங்கல்ல, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட சித்தாந்தத்தை உள்வாங்க முடியலை. அப்போது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேவா. அவர் அவரோட கருத்தை வந்து உடைக்கணும் தகர்க்கணும்னு எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அது தகர்க்க முடியலை, எதுவும் பண்ண முடியலை. இவர் இவரை வச்சு பின்னாடி இத்தனை கோடி ஓட்டு இருக்குது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஓட்டு நிற்கிது நம்ம கையில் அப்படிங்கும்போது அதை உள்வாங்கிப்பாங்க. இப்போ அம்பேத்கரை உள்வாங்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்ப அம்பேத்கர் சொன்ன எத்தனை வால்யூம் புத்தகங்கள் எழுதியிருக்காரு, முழுக்க முழுக்க போட்டு இந்து மதங்களோட கடவுளர்களையும் கடவுள்கள் பண்ண வேலைகளையும் மனுஸ்மிருதியையும் சாதி இந்துக்களையும் பார்ப்பனர்களையும் எவ்வளவு தூரம் எழுதியிருக்காரு. அப்ப ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்துவாக சாக மாட்டேங்கிற ஒரு கோடே போதுமே, ஒட்டு மொத்தமா அவர் புறக்கணிக்கிறாரு. அப்ப அவரை வந்து அவரை வந்து நேர் எதிரியா தான் பார்ப்பாங்க. அப்போ நேர் எதிரியா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இங்க பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவரோட சித்தாந்தம் வலுவா இருக்குது. அப்போ நம்ம அவரை உள்வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு இங்க ஓட்டும் அந்த மாதிரி ஆயிரும், ரெண்டாவது அவரை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படிங்கறத முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் இந்த மறுபிறப்பு அப்படிங்கும் போது புத்தரை இவங்களோட அவதாரம் விஷ்ணுவோட அவதாரம்னு கொண்டு வர்றதுக்கான காரணம். இல்ல போன பயன்ல நம்ம பேசுறோம்ல, நம்ம சிறு சிறு தெய்வங்களா இங்க நம்ம வீட்டுல இருந்து கும்பிட்டுட்டு இருப்போம், ஆனா அதெல்லாம் இவங்களோட மறுபிறப்பு, இவங்களோட மறுபிறப்புன்னு கொண்டு வந்து அதுல சேர்த்துருவாங்க. சோ அதனால அவர் வந்து மறுபிறப்புங்கிறத அறவே மறுக்கிறது. காரணம் மோஸ்ட்லி அந்த புத்தரை வந்து விஷ்ணுவோட மறுபிறப்புன்னு அவங்க அவர் இருந்த காலகட்டத்திலேயே அது நிறுவிருப்பாங்க. அதனாலயே அவர் வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாரு. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் வைக்கிறாருன்னு நான் பாக்குறேன்.
அதான் இந்த கடவுள்களின் மறுபிறப்புனா கடவுள்களின் மறுபிறப்பு மட்டும் நமக்கு எடுத்துக்க முடியாது. மறுபிறப்பு கொள்கையை வந்து இவனுங்க பெரும்பாலும் இந்த இந்து மதத்தில் வந்து ஒரு இதாக பின்பற்றிட்டு இருப்பாங்க. இங்கே இது எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, இப்போ மனுஸ்மிருதியில் வந்து ஒரு இது இருக்கும், முன்ஜென்மத்தில் வந்து தீங்கு இழைத்தவன், தவறு இழைத்தவன், பெரும் குற்றங்களுக்கு ஆளானவன், முன்ஜென்ம பாவங்களை சம்பாதிச்சவன் வந்து இந்த பிறப்பில் வந்து ஒரு ஒரு இதாக பிறப்பான், இழிப்பிறப்பாக பிறப்பான். அதாவது யார சொல்கிறாங்கன்னா அவர்னாசை வந்து சொல்கிறாங்க. இது இந்த கோட் நான் எடுத்து லிங்க் பண்ணுறேன். இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒருத்தங்கிட்ட போய் கேள்வி கேட்குறேன், அங்கே வந்து ஆட்சிகள் இருக்கவனோ இல்லை ஒரு என்னை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு நான் கேட்குறேன், ஏன் வந்து எனக்கு படிப்பு தராமல் நீ வந்து என்ன என் சமுதாயத்தையே நீ வந்து வேலை வாங்கிக்கிற, இந்த வேலையை செய்ய சொல்லி சொல்கிற, ஏன் வந்து என்னை வந்து கல்வி கற்றுக்க விட மாட்டேன்னா, அப்போ என்ன சொல்லிடுவானுங்கன்னா, நீ வந்து முன்ஜென்மத்தில் இந்த பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் உன் இனம் வந்து இப்படி இருக்கு, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்குறானுங்க, இவனுங்க வந்து இலி தொழிலாக கருதுகிற ஒரு வேலையை வந்து எனக்கு கொடுக்குறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து என் சாகுற வரைக்கும் நான் அந்த தொழிலை செஞ்சு முடிக்கணும். அப்போ தான் இவன் சொன்னான்ல, நீ முன்ஜென்மத்தில் பாவம் செஞ்சதுனால தான் உன் இந்த தொழில் செய்கிற, நீ இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட செயலை வந்து நீ சிறப்பாக செயலாற்றினா ஒன்று மோட்சம் கிடைக்கும், மறுபிறவியிலேருந்து மோட்சம். அதாவது நான் வந்து திருமாலின் காலடியை போய் சேர்ந்துருவேன், எனக்கு மறுபிறவி கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நீ இந்த பாவங்களை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து அடுத்த பிறவியில் வந்து உயர் பிறவி கிடைக்கும். அதாவது நான் ஒரு சத்திரியனாவோ இல்லை வந்து ஒரு இது பிராமணனாவோ அந்த மாதிரியான ஒரு பிறப்பு எனக்கு கிடைக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பாவங்களை போக்கிக்கிறதுக்கு பிராமணனுக்கும் நிறைய சேவை செய்யணும். இப்போ நான் பெரும் பாவங்களை வந்து இந்த பிறவியில் நிகழ்த்திட்டேங்க, பெரும் பாவங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா, என் பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பிராமணருக்கு வந்து நான் ஒரு பசுவை தானம் கொடுக்கறதோ, புரோகிதர்களுக்கு வந்து நான் வந்து தர்பை புல்களில் இது பண்ணுறது, அவருக்கான இது அந்த ஜாமான்கள்லாம் இருக்கும்ல அரிசி அந்த மாதிரியான இதை வந்து வாங்கி கொடுக்கறதுனால என்னோடய பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழியுமா. இந்த மாதிரி இந்த மறுபிறப்புங்கிற ஒரு கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டே இவனுங்க எப்படி வந்து நிறைய சுரண்டலில் ஈடுபட்டானுங்க, நிறைய சமுதாயங்களை வந்து கல்விக்கே உட்படுத்தாமல் வச்சு பிரித்து வச்சு.
ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து தசாவதாரம் டயலாக் தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா தசாவதாரத்தில் ஒரு டயலாக் வரும், என்னென்னா யானைக்கு மதம் பிடித்தாலும் சரி மனிதனுக்கு மதம் பிடித்தாலும் சரி ரெண்டுமே தொல்லைதான்ற மாதிரி. இப்போ ஒரு நிகழ்கால அரசியலில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, என்னென்னா உத்தரப்பிரதேசில் வால்மீகின்ற ஒரு சமுதாயத்தில் இப்போ தான் இப்போ உங்கள் சமூகத்தில் ராமர் திரும்பி பிறந்திருக்கார் அப்படின்ற ஒரு பொய்யை தான் சொல்லிவிட்டாங்க. அதுக்கே வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. யாருன்னா நம்ம ஆளும் அரசு பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ இவனுங்களுக்கு வந்து அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொரோனாவில் வந்து எத்தனை பிணங்கள் வந்து மிதந்துச்சு, அதெல்லாம் இவனுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இங்கே இருக்கிற ஒரு கடவுள் வந்து திரும்பி வந்து ஒரு ரீபத்து அடைஞ்சு வந்துட்டாங்க அப்படின்ட்டு நீ வந்து நம்பும் பட்சத்தில், அப்போ இங்கே நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் ஏன் அந்த கடவுள் தோன்றி வந்து எதுவும் பண்ணாமல் இருக்காப்புல? ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்தால் தானே நான் இது பண்ணோம். ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு வந்து அந்த மத கதைகளையும் இந்த கடவுள் கதைகளையும் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதனால தான் அவனுங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிறானுங்க. அதனால தான் அம்பேத்கர் வந்து கடவுளின் மறுப்பிறப்பே வந்து நான் நிராகரிக்கிறேன்றார். ஏன்னா இதை வச்சுமே இங்கே வந்து அரசியல் பண்ணப்படுது. ஏன்னா இங்கே நல்லா படித்தவனாகட்டும், இங்கே சயின்ஸை நம்புகிறவனாகட்டும், ஆனால் அவனும் வந்து கடவுளை வந்து நம்புகிறான். என்னன்னா இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி திரும்பி 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 அந்த ஜாதி மனநிலைக்குள்ளேயோ இல்லை இந்த மதத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையின் மீதும் திரும்பி விழுந்து அவன் இன்னொரு மனிதனை தான் இங்கே ஒடுக்க பார்க்குறான். இங்கே வந்து அதை வச்சு ஒரு மிகப்பெரிய பாலிட்டிக்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு. புத்தர் விஷ்ணுவின் மறுபிறப்பு என நான் நம்பவோ கருதவோ மாட்டேன். இது ஒரு அடிமுட்டாள்தனம் என்றும் பொய் பரப்புரை எனவும் நான் நம்புகிறேன். இங்கிலீஷில் வந்து I do not and shall not believe that Lord Buddha was the incarnation of Vishnu. I believe this to be sheer madness and false propaganda. சொல்லுங்க ஐசன்.
அதுதான் இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி போனதுலயே பேசுனது தானே. ஸோ இங்க மறுபிறப்பை வச்சு என்னெல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிறது, அதனாலதான் அம்பேத்கர் முற்றிலும் முதலுமா இருக்காரு. அதுலயும் புத்தரையே வந்து விஷ்ணுவோட மறுபிறப்பு அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும், டேய் மொத்தம் யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கும். ஸோ அதனாலதான் அவர் இந்த ஒரு பாயிண்டை வச்சிருக்காரு. ஆல்ரெடி இது நிறைய முன்னாடி பேசியாச்சு. ஸோ இது மூலயமா ஏன் வைக்கிறாங்க, இப்போ எனக்கு என்ன குவஸ்டின்னா, ஏன் மற்ற கடவுளுக்கு இல்லாம விஷ்ணுவோட மறு அவதாரம் மறுபிறப்பு அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்க? விஷ்ணுவோட மறுபிறப்பு தான் புத்தர் அப்படின்ட்டு வைக்கிறாங்க, தெரியுமா?
இல்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து இதுலயே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஐசன். என்னன்னா, அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கழகக்காரங்களா இருந்திருக்காங்க. அதான் அவர்ணாவே நம்ம இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கவுண்டர் கல்ச்சரான ரிலிஜன் தான் இங்க தோன்றி இருக்கு. எது புத்திசம் ஆகட்டும், இல்ல இங்க வள்ளலார் கொண்டு வந்த சுத்த சன்மார்க்க சங்கம் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ரிட்டாலியேஷன் மூவ் அது, ஓகேங்களா? ஒரு கவுண்டர் கல்ச்சர். ஏன்னா இங்கே நடக்கிற ஜாதிய கொடுமைகள், இந்த மதத்தின் பேரில் நடக்கிற அட்டூழியங்கள் எல்லாத்துக்குமே எதிரான ஒரு கருத்துக்கள் தான் இங்கே புத்திசம். பட் வந்து அது போக போக போக, இப்போது நம்ம வந்து என்னதான் வந்து திராவிட கழகத்து மேலே வந்து நம்மளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், இங்கே இருக்கிற அதாவது பார்ப்பனர்கள் உள்ளே புகுந்தாலே வந்து அதை வந்து மொத்தமாக அழிச்சிருவானுங்க. ஸோ புத்திசமே அந்த மாதிரி தான் ரெண்டாக பிரிஞ்சுது. என்னென்ன புத்திசம் மேக்ஸன்? ஈன புத்திசம், அதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சுது, மகாயான ஈனயானம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆரியரோட வருகைக்கு அப்புறம் தான் அது ரெண்டா பிரியுது. ஸோ இங்கே என்னதான் நம்ம ரிட்டாலியேட் பண்ணாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் உள்ளே போகும்போது அங்கே அதுக்கான வழிமுறைகள் வந்து இங்கே உடையப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த கவுண்டர் கல்ச்சர் அழிக்கிறதுக்கான வேலை. அவன் வந்து அழகாக வந்து இப்போ சேர்த்து விட்டு போயிட்டானா, யார் விஷ்ணுவோட அவதாரம் தான் வந்து புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரன். ஏன்னா எந்த மதத்துக்கு எதிரான ஒரு ஆளாக வந்து இங்கே புத்தர் வந்து தோன்றினார், எதிர்குரல் தான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம
அவரையே வந்து காவி கலர் ட்ரெஸ் மாட்டி விட்டு இந்த மாதிரி இந்து மத சீர்திருத்தவாதி அப்படின்ட்டு போட்டுருவாங்க. அப்புறம் அவர் போட்டார்ல, நான் இந்துவாக சாக மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு. அப்போ அவன் யோசிக்கிறான், என்ன இதெல்லாம் நம்ம பண்ணி இந்த இவர் அம்பேத்கரை வந்து நம்ம உள்வாங்கிக்கலாம், ஆனா மக்கள் வந்து கேள்வி கேட்பானே, நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்ட்டு போட்டிருக்காரு, பின்ன எப்படி நீ இந்து மதத்துக்குள்ள இவரை கொண்டு வந்த, இவர் இந்து மத சீர்திருத்தவாதி சொல்லுவ அப்படின்னு கேட்பானுங்கிறதுக்காக தான் அவன் தெல்ல தெளிவா விஷ்ணுவோட மறு அவதாரம் புத்தரு, அப்ப புத்தர்கிட்ட தானே போனாரு, அதனால இந்து கூட தானே இருக்கிறாரு அப்படின்ட்டு கொண்டு வரான். எவ்வளவு பக்காவா யோசிக்குது பார்த்தியா அந்த சங்கி மூளை,
எந்த கடவுள்களா இருந்தாலும் இந்துத்துவம் ஹிந்து மதம் வந்து உள்வாங்கிக்க பார்க்கும். உங்க கிராமப்புறத்துல இருக்க ஒரு முக்கோண வடிவுல நீங்க அரச மரத்துக்கடியில ஒரு கல்லை நட்டு வச்சிருந்தாலும் அதை வந்து இந்து மதம் உள்வாங்கிக்க பார்க்கும். அவங்க படைக்கிற அந்த பூஜை புராஸ்கானங்கள் வழியாவோ ஏதோ ஒரு வகையா அந்த, ஏன்னா ஒரு இந்து உன்னை வந்து நான் ஒரு கூட்டத்தின் பேரால ஒன்று நிக்கணும், உன்னை நான் இந்துவாக ஒன்று நிற்கணும்னா நான் நீ வழிபடுற எல்லாத்தையுமே என்னோடய இந்து மதத்தோடு இணைச்சிக்கணும். அதாவது ஒரு சிமிலரான வழிபாட்டு முறை இருக்குது, மணி அடிக்கிற, மாலை போடுற, தின்னூறு பிரசாதம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த வழிபாடு முறை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இந்து மதத்தோடு ஒன்று நினச்சிப்பேன். அப்போ தான் என்னால் ஒன்று உன்ன எல்லாத்தையும் ஒன்று நிற்க முடியும், நான் பிரித்தாளும் தன்மைக்கு எனக்கு வழிவகுக்கும் நல்லா அது. அப்படி தான் இவனுக்கு எல்லாத்தையும் ஒன்று நினச்சிக்கலானுங்க. புத்தரையும் உள்ளே உள்வாங்கிப்பாங்க, நீங்கள் புதுசாக ஒரு கடவுளை உருவாக்குங்களேன் அது கூட உள்வாங்கிப்பானுங்க.
நிச்சயமா அதுதான் இந்த அவர்னா அப்படிங்கிறத பேசணுங்கள. இப்போ இங்க தோன்றப்பட்ட அயோத்திதாசர் ஆகட்டும், அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும், இங்க தமிழ்நாட்டில் அங்க அம்பேத்கர் ஆகட்டும், இந்த மாதிரி வழி வழியா வந்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் இந்துவே இல்லை. ஏன் சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு வர்ணாசிரம கோட்பாடு வச்சிருக்கிற, அதுல என்ன இருக்குது, பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படிங்கிற, அப்போ பஞ்சமர் அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் கேஸ்ட். அப்போ நீயே என்னைய நீ உன்னோட வர்ணாசிரம கோட்டுக்கு நீ தள்ளி தான் வச்சிருக்க. ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட்ல வந்து நான் உனக்கு எதிராக நின்றுருக்கேன், அதனால நீ என்னை தள்ளி வச்சிருக்க. உன்னை அப்பவே உனக்கு உன்னோட இதுக்குள்ள நான் உள்ளாக மாட்டேன்டா, மாட்டி திங்க மாட்டேன்னா நான் இப்படிதாண்டா திம்பேன், இப்படி இருக்காதானா நான் இப்படிதாண்டா இருப்பேன், இந்த மாதிரி பண்ணாதானா நான் இப்படிதான் இருப்பேன்னு எல்லா விஷயத்துலயும் உன்னை நான் புறக்கணிச்சிருக்கிறேன், நான் நவுன் இருக்கிறேன். ஸோ நான் அவுட் ஆஃப் கேஸ்ட் அப்படிதானே. அப்ப நான் உன்னோட வர்ணாசிரம கோட்டுக்குள்ளேயே நான் வரல, அப்புறம் நீ எப்படி என்னை இந்துவாக்குன? இதுதானே அம்பேத்கரோட கேள்வியும் ஐதசூர் பண்டிதரோட கேள்வியும் எல்லாரோட கேள்வியும் இதுவாக தான் இருக்குது. சரி நீ என்ன இப்போ உள்ள எடுத்துக்கிட்டல, சரி நீ இப்போ என்னை உள்ள எடுத்துக்கிட்டதுனால என்னை இந்துவா ட்ரீட் பண்றியா? இந்துவாகவும் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற, என்ன நடக்குது? நான் போயிட்டு பொண்ணு எடுத்த பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் வெட்டி கொள்றான், இல்லை நான் சரிசமமா கால் மேல கால் போட்டு உட்காந்தாலும் வெட்டி கொள்றான், செருப்பு போட்டாலும் வெட்டி கொள்றான், மீசை வச்சதுக்கு வெட்டி கொள்றான். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், பணத்தை பொது வழியில கொண்டு போக விட மாட்டேங்கிறான். இப்போ நடந்துச்சு திருவண்ணாமலையில சம்பவம், பணத்தை பொதுப்பாதையில கொண்டு போக முடியாது, பாலத்து வழியா இறக்கணும், வாயில மலத்தை தெரிக்கிறான், குளிக்கிற குளத்துல குளிக்கிற குளத்துல யூரின் அடிச்சு விடுறான். இந்த மாதிரி எவ்வளவோ புறக்கணிப்புகள் இருக்குது. அப்போ இனி இந்துவாவும் நீ ஏத்துக்க மாட்டேங்க, இனி விடுறான்னா விடவும் மாட்டேங்கிற. அப்போ ஏன்? அப்ப உன்னோட பெரும்பான்மை காட்டிக்க. அப்போ இங்க 100%ல 25% தலித்ஸோட ஓட்ஸ் இருக்குது. அப்ப இந்த தலித் மக்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கணுங்கிறதுக்காக அவனை வந்து நீ இந்துவா, நீ அவுட்காஸ்டா இருந்தாலும் கூட உன்னை நான் இந்துவா எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துக்கிறேன். சரி எடுத்தாலும் என்ன ஈக்குவலா ட்ரீட் பண்றேன்னா எடுத்துக்கவும் மாட்டேங்கிற, வெளியவும் விட மாட்டேங்கிற, இந்துவாவும் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற. அதனாலதான் இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னை வெளியே விடுன்னு. சோ எங்களை தலித்து மக்களை வச்சு ஓட்டு வெறும் ஓட்டுக்காக கன்சாலிடேட் பண்றதுக்காக தான் இவங்க தலித்து மக்களையும் வெளியே விடுறது கிடையாது, அம்பேத்கரையும் விரோதி எதிரியா பார்க்க வேண்டிய அம்பேத்கரையும் உள்வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கும் ஒரே காரணம் வெறும் இந்த ஓட்டுக்காக மட்டும்தான்.
நான் சிரார்த்தமளிக்கவோ பிண்டமளிக்கவோ மாட்டேன். அதோட இங்கிலீஷ் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து சொல்லுங்க ஐசன்.
சரதாங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா புரோகிதர்களை கூப்பிட்டு, அதாவது அந்த இது பண்றவங்க பிண்டம் கழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. இந்த சாப்பாட்டை வந்து உருண்டை பிடிச்சு அதுல வந்து எள்ளு நெய்யெல்லாம் தடவி அதை வந்து பிண்டத்தை வந்து ஆற்றுல இருவாங்க.
இல்ல இல்ல, இது வந்து நம்ம இந்த சத்யராஜ் படத்துல சொல்லுவாங்களே, ஏன் இதை பண்றீங்கன்னா இங்க வச்சா அது மேல இருக்கிற அவரு வந்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு.
ஆமா, இதோட ஆரிஜின் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. கருட புராணம்னு ஒரு புராணம் இருக்கு, அது வந்து 18 புராணங்கள்ல ஒண்ணு, ஸ்மிருதிக்கு அடியில வரக்கூடிய ஒரு வகையான புராணம். இது கருட புராணம் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, கருடர் மேல வந்து திருமால அந்த இது விஷ்ணு வந்து பயணப்பட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த மனித உயிர்கள்லாம் சித்திரவதைக்கு யமலோகத்துல சித்திரவதைக்கு உட்படுறத வந்து பாக்குறாரு. அப்போ கருடன் வந்து கேட்குறாரு, ஏன் இந்த மனித உயிர்கள் எல்லாமே இங்கே வந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கு? அது ஒரு நதிக்கரை இருக்கும், அந்த நதிக்கரையை தாண்டி தான் இந்த மனித உயிர்கள் எல்லாத்தையும் இந்த யம தூதர்கள் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க, எல்லாத்தையும் சங்கிலியில் கட்டி. அங்கே போயிட்டு அவன் பாவ கணக்கை பார்த்துட்டு தான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ இந்த ஆத்மாக்கள்லாம் தாண்டி போகிற அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உணவுகள்லாம் கிடைக்காது. அதாவது நம்ம சோல்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு ஃபிசிக்கல் பாடி இல்லாத நம்மளோட சோலை வந்து அதை ஏதோ செயின் கட்டி இழுத்துட்டு போவாங்களாம். அப்படி போகிறப்போ அங்கே வந்து அதுக்கு பசிக்கும் இல்லை, அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து உணவு அளிக்கணுமா, அந்த உணவை வந்து இங்கே நம்ம உணவு அளிக்கிறப்போ அந்த புரோகிதர் பிராமணர்களை வச்சு நம்ம வந்து அந்த பிண்டம் கழித்து அந்த சருதா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை உட்கார வச்சு அந்த இந்த நிறைய நதிக்கரோடெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி பண்ணுவாங்க, பண்ணி பிண்டம் அழிச்சா அந்த பிண்டம் வந்து அங்கே துன்புற்று இருக்க உயிர்களுக்கு போகிற வழியில் இந்த கருட பகவான் வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஒரு நரேஷன் இருக்கும். இந்த கருட புராணமும் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு ஓரியன்ட் வரக்கூடிய ஒரு புராணம் தான், அந்த 18 புராணங்கள் அதுவும் ஒன்று தான்.
அதில் சொல்லப்பட்டது இங்கே வச்சா அங்கே போகுங்கிறது, இது என்ன மாதிரியான சயின்ஸு, என்ன இளவு
இது? ஆக்சுவலாக இந்த சரதா பர்ஃபார்ம் பண்ணி முடித்ததும் அந்த புரோகிதர்களுக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும், அரிசி அந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுக்கணும், சில தானங்கள் கொடுக்கணும் நம்ம பாவத்தை பொக்கிக்கிறதுக்கு. அதே மாதிரி அங்கே போகிற ஜீவன்கள் வந்து எந்த துன்புறத்துக்கும் உள்ளாகக்கூடாது, ஏன்னா இதில் போட்டு அது ஒரு சீல், மனிதனோட சீலு ரத்தம் அதெல்லாம் கலந்து ஒரு ஆறாக ஓடிட்டுருக்கோம். அந்த ஆற்றுல தான் நீ உன்னை நீந்தி எடுத்துட்டு போவாங்க. அதுல எல்லாம் போறப்ப உனக்கு ரொம்ப நாத்தம் அடிக்கும். அதுக்கு தான் நீ இறந்த பிணத்தை வந்து தர்பை புல் மேலே வச்சு அதுக்கப்புறம் எரிக்கிறதோ, அதுக்கப்புறம் இறந்தவரின் பெயரை சொல்லி ஒரு ஐயருக்கு வந்து நான் வந்து பசுமாட்டை தானமாக கொடுக்கறதோ வந்து இந்த மாதிரியான அந்த நதியிலிருந்து நீ எஸ்கேப் ஆயிடலாம். அந்த நதியில் நீ நீந்தி கிடக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக உனக்கு அப்படியே எஸ்கலேட் பண்ணி அப்படியே அதை தா அதுலேருந்து நீ உன்னை வந்து நிவர்த்தி பண்ணி வேறு இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணிடுவாங்க. அங்கே நீ மேலே போய் அந்த அந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கணும்னா இங்கே வந்து ஐயருக்கு வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீ பண்ணினா அதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம், உன்னோட ஆத்மா வந்து அதெல்லாம் அனுபவிக்காது. ஸோ அதை தான் இந்த புத்தகங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும்.
பா எவ்வளோ தெளிவா, இல்லை இல்லை அதான் எவ்வளோ தெளிவா அவனை உழைப்பு சுரண்டல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு கதை எவ்வளோ அழகாக கட்டி நீ இந்த ரத்த வெள்ளாட்டுல வந்து இதில் இது பண்ணாமல் நீ தப்பிக்கணும்னா நீ இவங்களுக்கு வந்து மாடு கொடுக்கணும், யாருக்கு பார்ப்பனர்களுக்கு வந்து மாடு கொடுக்கணுமா, அப்புறம் நீ இந்த விஷயங்கள்லேருந்து இதாகணும்னா நீ இவங்களுக்கு வந்து இதை பண்ணணும். சி இந்த சொர்க்கம் நரகம், இந்த நரகம் வந்ததால அதான் சொல்றேன் சொர்க்கம் நரகம்ங்கிறதுலாம் உனக்கு கிடையவே கிடையாது. அப்படி யாராவது இருக்குன்னா யார் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறான்? நம்ம இறந்தாதான் முதல்ல அது இருக்குதா என்னன்னு தெரியும். சரி இறந்தவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி இது பண்ணவா முடியும், நம்ம என்ன பிகைன் உட்ஸா போய் உட்காந்துட்டு ஆன்மாவுடன் ஒரு உரையாடல் போட்டு நம்ம இது பண்ணி ஃபேக்கா மக்களை ஏமாத்திட்டு இருக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் இது பண்றோம் அது பண்றோம் அவ்வளவுதான். இவங்க வந்து சும்மா ஒரு ஒரு நடைமுறைக்கு பண்ணுவாங்கல்ல, அது என்ன நல்லது பண்ணா சொர்க்கம் கெட்டது பண்ணா நரகம், முதல்ல நம்ம அங்க போய் பார்த்துருக்கோமா, நமக்கு அது தெரியுமா என்ன ஏது? ஒண்ணுமே கிடையாது, சும்மா என்னத்தையோ எழுதி வச்சிருக்காங்க, அதை ஏத்துக்கிட்டு இங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்ப நம்ம இல்லாதே இதுல என்னன்னா
பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி கடைசியா உன்னை தர்பை புல் மேல வச்சு எரிச்சிட்டாலே பாவம் நேரம் சொர்க்கம்.
அதான் இரு இரு அதான் இப்ப என்னன்னா உனக்கு கிளிக் ஆகுது. ஓகே அதான் இப்ப இங்க என்னன்னா சரி இந்த விஷயத்துல அதாவது அதாவது இந்த இந்த எத்தீஸ்ட்கள் இருக்காங்களா இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அப்படியாவது ஒருவேளை அது ஃபேக்காக கூட இருக்கட்டும் ப்ரோ, அப்படியாவது உங்களை வந்து நல்லது செய்ய தூண்ட வைக்கிறாங்களா, நல்லது செஞ்சால் சொர்க்கம் கெட்டது செஞ்சால் நரகம்னு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனக்கு அங்கே பிரச்சனை இல்லைப்பா. சரி நீ அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்கும், சரி அது கூட நாங்கள் விட்டுடுறோமே. ஆனால் இந்த இடையில இப்போ ஆதி சொன்னார்ல அதெல்லாம் என்ன விஷயம், அந்த பார்ப்பனர்களுக்கு மாடு கொடுக்கறதாகட்டும் இல்லை பார்ப்பனர்கள் அங்கே வந்து செஞ்சுட்டு போகிறதுக்காக சம்பளம், இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இடையில உள்ளே வந்துச்சு? இங்கே இருந்து தான் எதிர்ப்பே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நீ ஒருத்தனை நல்லது இதால் நல்லது தானே ப்ரோ நடக்குதுன்னா கிடையாது. அங்கேருந்து நீ இந்த மூடநம்பிக்கையில் உள்ள மக்களை வந்து நீ ஏமாத்துற, அது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கெல்லாம் உட்காந்து சும்மா நடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது.
இல்லை ஈசன், இது ஒரு மிகப்பெரிய அரசியல். என்னன்னா இப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து இப்போ நம்ம வந்து அவன் சொல்கிற வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி பாவம் பண்ணிட்ட, பாவம் பண்ணி உனக்கு வந்து பார்த்தன்னா நரகத்துல தான் நீ போவே, உனக்கு சொர்க்கத்துல வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்போ நம்ம எந்த இடத்துல திரும்ப கேள்வோம், தெருவில் நடந்து போனா நான் இது ஏன் இது கவர்மெண்ட் ரோடு நான் நடந்து போனா இல்லை நீ நடந்தா தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தனியா ஒதுக்கி வைப்பான். ஸோ அதுக்கான ஒரு வேலைப்பாடு தான் என்னன்னா இவன் வந்து ஜாதியை வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இவன் அனுபவிக்கிறதுக்கு நம்மளை வந்து இது பண்றான். அப்போ இவன் வந்து சும்மா சொன்னா வந்து யாரும் கேட்க மாட்டான், போடா மயிருன்றும். ஆனா இவன் வந்து ஒரு கடவுள் பேர்ல சொல்லும் போது வந்து பார்த்தோன்னா இங்கும் அதுக்கான ஒரு எதிர்வினை இருக்கு. என்னன்னா நம்ம இங்க இப்போ கடவுள் பேர்ல என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து அதை நம்பிக்கிட்டே தான் இருந்தா, இங்க கடவுள் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னா இவனுங்க வாழும் போது வந்து வாழ மாட்டானுங்க, ஓகேங்களா. இங்க இருக்கிற ஜாதி கொடுமைகளை எதிர்த்து பேச மாட்டானுங்க, மத கலவரத்தை எதிர்த்து பேச மாட்டானுங்க, சக மனிதன் அடிச்சு கொள்ளுவானுங்க அப்ப பேச மாட்டானுங்க. ஆனா நான் சொர்க்கத்துல போயிட்டு ஜாலியா வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அப்படி ஒரு விஷயம் சொர்க்கத்துல இருக்கா, சொர்க்கம்னே ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பட் இன்னும் இங்கே இருக்கிற மக்களை நம்ப வச்சிருக்கான் பாருங்க, சொர்க்கவாசல் வாங்க திறக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க பாருங்க. அப்போது அவனுங்க இன்னும் எவ்வளோ பெரிய அறியாமையில் இருந்திருப்பானுங்க, எவ்வளோ காசை கட்டுறானுங்க. அவனுங்க வந்து அவனுங்களுக்கான சொந்த இதுமே அவனுங்க பண்ணிக்க மாட்டானுங்க. பட் வந்து இங்கே கடவுள் பேரில் இங்கே என்ன நடந்தாலுமே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல். இதுக்கு இதை உடச்சிட்டு நம்ம வெளியே வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம சமூக நீதியை நோக்கி போக முடியும். ஆனால் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விக்டிம் பெண்கள் தான். ஏன்னா அவங்களை காலையில் எழுந்திரிச்சு பண்ண சொல்கிறது இது எல்லாமே நடக்குதுல்ல. ஏன்னா அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து பரம்பரை பரம்பரையாக அடுத்தடுத்து கடத்துகிறான் பாருங்க. அதுக்கு பெண்கள் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. ஸோ இது எல்லாத்தையுமே உடச்சா மட்டும்தான் இங்கே வந்து நம்ம சமூக நீதியோ இல்லை பெண் விடுதலையோ பேசுகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. பட் அது அது வந்து ஆனால் அப்பயும் அதான் அம்பேத்கர் வந்து இங்கே மிகப்பெரிய ஸ்காலர். இதை வந்து அவர் வந்து இப்போ புத்த மதத்துக்கு மாறுறதோட இது வந்து வாழ்வியல், இது நம்ம வாழ்வியலில் இருக்கிற ஒரு கருத்தை வந்து அவர் அழகாக எடுத்து உடைக்கிறார். போட்டு ஃபர்னிச்சரை போட்டு ஒரு ஒரு ஃபர்னிச்சராக உடைக்கிறார். இப்போது நம்ம இத்தனை பாயிண்ட்ஸ் படித்தோம், ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற ஒரு நிகழ்கால அரசியலோடய இங்கே எவ்வளோ இன்ட்ரிலங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இது இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்த கருத்தும் இன்னும் லைவாக தான்.
அவர் அனைத்து புராணங்களையும் படிச்சிருக்காரு. நான் சொன்னல இந்த கருட புராணமும் ஒன் ஆஃப் த அந்த 18 புராணங்களில் ஒன்று. இந்த கருட புராணத்தில் தான் இந்த பிண்டம் மாதிரியான வார்த்தைகள்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இவர் எல்லா புராணங்களையும் உட்காந்து ஒவ்வொரு லைனாக படிக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு, ஒரு அறிவியின் பால் ஒரு சாதாரண ஒரு அறிவு இருக்கவன் வந்து இதை ஈஸியாக உணர்ந்துக்க முடியும். இது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் அப்படின்ட்டு இவர் எல்லாத்தையும் படித்து உணர்ந்துட்டு தான் வந்து எனக்கு வந்து இந்த புராணங்களையும் நான் பின்பற்றலை, நான் யாருக்கு பிண்டம் அளிக்கலை, நான் வந்து இனி அதில் ஃபாலோ பண்ண சொல்கிற ரிச்சுவல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா இங்கே இது ஓரியன்டாக தான் நிறைய இங்கே இந்து பண்டிகைகள் இருக்கும். கருட பஞ்சமி நடக்கும். கருட பஞ்சமி அப்போ நீ கலந்துக்கிட்டு கருடாழ்வர் வணங்கினேன்னா உனக்கு வந்து கருடாழ்வர் வந்து ஈஸியான ஒரு கோல்டன் டிக்கெட் பாஸ் கொடுத்து உன்னை ஈஸியாக கொண்டு போயிட்டு மேலே மேலோகத்தில் சேர்த்துருவார். நீ இந்த துன்பத்தையெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். இந்த சீல் ரத்த ஆற்றுல நைந்தி போகிறது, அந்த ரத்தம் உரியல அட்டைகள் எல்லாம்
செத்ததுக்கப்புறம் சீல் பாலில் குளிச்சா என்ன, இல்லை ஸ்விம்மிங் பூலில் நீந்தா?
நீங்கள் வந்து இப்போ உயிரோடு இருக்க, உனக்கு கில்றேன், உனக்கு வலிக்குது, ஓகேயா? உன் ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து நியூரான் ரிசிப்டர்ஸ் இருக்குது, நான் உனக்கு கில்றேன். உன் ஸ்கின் வந்து அந்த நியூரான் ரிசிப்டர்ஸ் மூலயமா மூளைக்கு கடத்திட்டு போயிட்டு இவன் எனக்கு கில்றான், எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல உணர்த்துது. நீ செத்துட்ட, உன் சோல் வந்து இருக்கு. அந்த சோல் வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு பாடி இல்லை, அதுக்கு மூளை இருக்காது. சம்திங் சோல்னு உனக்கு ஒன்று சொல்கிறானுங்க, அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு மாயான விஷயம். அதுக்கு எப்படி பெயினை உணரும்? அதுக்கப்புறம் நீ கொக்கியில் போட்டு எடுத்த எண்ணெய் என்னை எண்ணெயில் போட்டு பொறிச்சா எனக்கு என்ன?
ஆமாம், அதான் சொன்ன மாதிரி சோல்னு ஒன்றும் கிடையாது இவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படியே வச்சுப்போமே. அந்த சோலுக்கு இவன் சொல்லப்படுற இது என்ன, உடம்பு கிடையாது, உடம்பிலிருந்து வெளிவரும் ஆன்மா அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ அந்த ஆன்மாங்கிறது ஒரு காற்று போல உள்ளதுதான் நமக்கு இதுவரைக்கும் டிவிகள்லையோ இல்லை எங்கேயோ காட்டப்படுறாங்கன்னா அப்படியே அந்த உடம்புலேருந்து அது பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுறான். அந்த காற்று பிடிச்சி அவன் அந்த காற்று வந்து அந்த ரத்தம் சீல் பிடிச்சா நான் நதியில் நீந்துறான் என்ன, இல்லை எண்ணெயில போட்டு பொறிச்சு போண்டா வைக்க தின்ன எனக்கு என்னடா பாவிகளா?
இது எல்லாமே பாருங்க, எல்லா மதங்கள்லயும் இந்த சொர்க்கம் நரகங்கிற கான்செப்ட் வந்து இருக்கும். நீங்க இந்து மதமோ இல்ல ஒரு
நம்ம கிறிஸ்டியானிட்டியில வெயிட்டா கின்னு இருக்குது, கிறிஸ்டியானி
சம்திங் ஏதோ இருக்கும், இஸ்லாம்லயும் இருக்கும். இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு அறநெறிப்படுத்துறதுக்காக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மன்னர்கள்லாம் வந்து ஒரு மத புத்தகங்களை வந்து ஏற்றுவாங்க.
இல்லை, அறநெறியை விட அவனுங்க வந்து கேள்வி கேட்டிருக்க கூடாது நம்மளை, அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அறநெறினா இப்போ இது நடக்கிறதுன்னு அறநெறியாக இருக்கு, எல்லாம் அறமில்லாத
மன்னன் சொல்றத வந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பின்பற்றணும். இப்போ நான் போயிட்டு ஒருத்தனை டேய் இப்படி பண்ணுறான்னு சொன்னால் அவன் ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்பான். இப்போ நான் வந்து கடவுளின் பேரால் இதை சொல்கிறப்போ எதுவும் எதிர்கேள்வி கேட்காம செஞ்சுட்டு போனோம், ஐயோ நம்ம எதிர்கேள்வி கேட்டாலும் இதுக்கு எதிராக நடந்தாலும் நம்ம கடவுளின் பாவத்துக்கு உள்ளாயிரும், ஹராம் ஆயிரும், அதே மாதிரி இது வந்து தீய விஷயத்தில் உள்ளாயிரும், நான் நரகத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரியான ஒரு பயத்திலேயே இருக்கானுங்களா? அதனால இவனுங்க வந்து இந்த ஒரு இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து ஒருத்தனை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, ஒருத்தனை வந்து நீ அவனாக நம்ப வச்சு நீ அதை தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. அப்போ வச்சுருந்த ரூல் புக்குன்னே வச்சுக்கோங்க, நம்ம அரசியல் சட்டத்திட்ட மாதிரியான ஒரு ரூல் புக், அதில் அதை மீறவனுக்கு அதுக்கான தண்டனையும் மன்னர்கள் கொடுப்பாங்க. அது கடும் தண்டனையாகவும் இருக்கும், இல்லை சாதாரண தண்டனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம மனுஷ மீதியில் இருக்க மாதிரி ஒரு இவன் வந்து குற்றம் செஞ்சான், சூத்திரங்க குற்றம் செஞ்சானா அவன் தலையீடு, ஒரு பிராமணன் வந்து அதே குற்றம் செஞ்சானா அவன் உச்சி முடி மட்டும் எடுத்தா போதும், இந்த மாதிரி ரூல் புக்கெலாம் எழுதி வைப்பானுங்களே அது மாதிரி எழுதி வச்சுருப்பானுங்க. இப்போ நமக்கு ரூல் புக் என்னது, நம்ம அரசியல் சட்டத்திட்டம் தான். இப்போது அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அவங்கவுங்களோட அரசியல் சட்டத்திட்டங்கள், அங்கே எது நீ உனக்கு லீகல்னு இருக்கோ அதை நீ செஞ்சுருப்போ, இல்லீகல்னு இருக்கோ அதை செய்யாமல் இரு, அவ்வளோதான். இதை இவனுங்க வந்து இப்படி சுற்றி வளைச்சி 1008 சாதிய இது படிநிலைகள் வச்சு நம்மக்கிட்ட புகுத்தி விட்டு போயிருக்கானுங்க. அதுவும் ஏன்னா நீ கடவுளின் பேரால, நான் க்ரைம் பண்ணாமல் இருக்க போகிறேன், அது என்னோடய சுய ஒழுக்கம். இப்போ நீ இப்போ நாத்திகர்கள் வந்து இதெல்லாம் பின்பற்றதே இல்லை, அவன் இஷ்டத்துக்கு போல வாழ்வானுங்க, அந்த மாதிரியான கோட்பாடுலாம் நம்ம மேலே துணிச்சிட்டு இருப்பானுங்கல்ல, அது காரணமும் இதுதான். அவன் வந்து ஒழுங்காக இருக்கானா? அவன் ஒழுங்காக இருந்தானா ஏன் கோயில் கருவறையில் மாற்றான் மனைவியை தொடுவது தப்புன்னு தான் இருக்கு? கோயில் கருவறைக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தான்? ராமர் சிலைக்கு முன்னாடி வீடியோ காலில் என்ன பண்ணுறான்? இப்ப இவனை வந்து நாத்திகனா நாம கன்சிடர் பண்ணிக்கலாமா?
இல்ல அது அதே போல இவங்க சொல்லப்படுறாங்கல்ல, இப்போ ஒரு நாத்திகன் இப்படிலாம் இருக்க மாட்டான், இந்த கடவுள் பேரால பண்றாங்கல்ல. இப்போ ஒரு நாத்திகன் வச்சா நான் வந்து ஒரு நாத்திக மாநாடு போடுறேன்ப்பா, இது பண்றேன்னு காசு கேட்டா அவனா கொடுப்பானா? ஆனா நான் கோயிலுக்கு காசு இது பண்றேன்னு காசு கொடுன்னு ஏன் சோறு தண்ணி இல்லாதவன் கூட காசு அனுப்பி விடுவான். அந்த காசெல்லாம் இவனுக்கு என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்க நமக்கு அவங்களோட லட்சணம்லாம் நமக்கு தெரியதான் செய்யும்.
இந்து மதம் இல்லை, அனைத்து மதத்துலேயும் அது இருக்குது. எல்லோரும் கோயில் கட்டுறோம், அது பண்ணுறோம், எல்லாம் காசு வசூலிச்சு கடவுளின் பேரால் ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட பணம் விசாரிக்கிறான்னா வசூலிக்கிறான்னா முழுக்க முழுக்க நீ வந்து கேள்விக்கு உட்படுத்தாமல் முட்டாளாக்கி வசூல் வைக்கிறது.
ஓகே,
அதுதான் எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து இப்போ ஏத்திசம் சரியா, இப்போ நான் வந்து நாத்திகம் பரப்புறதுக்கு காசு கேட்குறேன்னு கூட வேணாம். நான் வந்து ஒரு அறிவியல் மாநாடு பண்ணுறேன், ஒரு அறிவியலுக்காக நான் இது பண்ணுறேன், நான் உனக்கு ப்ராக்டிக்கலாக நிகழ்த்தி காட்டுறேன்ப்பா, உன்னோட கடவுளை கூட நான் தொடலன்னு வச்சுப்போமே. ஆனால் நீ மூட நம்பிக்கையாக நினைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை, இந்த பில்லி சூனியம் ஆகட்டும், பில்லி சூனியம் ஆகட்டும், இல்லை எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே நடக்கப்படுற ஒவ்வொரு விஷயமும் இது எல்லாமே ப்ராக்டிக்கல் கிடையாதுடா. இப்போ சோளுங்கிறது கிடையாது, நான் சயின்ஸ் ரீதியாக அதை என்னென்னு நிரூபிக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 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 இது நடத்தினோன்னா எவனாவது தருவானா காசு? ஆனால் ஒரு ஒரு கடவுள் பேரை சொல்லிட்டா போதும், ஒட்டு மொத்தமாக அள்ளி திரட்டி போடுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே கடவுளின் பேரால் நிகழ்த்தப்படுற நிகழ்வுகளை எக்கச்சக்க இருக்குது. நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு அறநெறிக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னு இங்கே இருக்கிறாங்கன்னா முட்டு கொடுப்பான். ஆனால் இதைத்தான் பகுத்தறிவாளர்கள் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட் என்ன பண்ணுவான்னா தெளிவாக கேள்வி வைப்பான், டேய் இங்கே சோறு கொடுக்குறது அங்கே எங்கடா போகும், நான் செத்ததுக்கப்புறம் நான் எந்த நதியில் நின்றுனா உனக்கு எனக்கு உனக்கு என்னடா இல்லை எனக்கு தான் என்னடா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஸோ இப்படி தான் இவங்களோட இந்த
ஓகே. ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்லிங்க்டு பாயிண்ட். அம்ப இப்போ இவர் கொண்டு வந்த 22 உறுதிமொழிகளிலே இது ஒரு இன்டர்லிங்க்டு பாயிண்ட்டு. அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். என்னென்னா, நான் புத்தரின் கொள்கைகளை மற்றும் போதனைகளை மீறும் வகையில் நடக்க மாட்டேன். ஸோ புத்தரோட கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கொள்கை வந்து இருக்குது. அந்த 8 கொள்கைகள் என்னென்னா, நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை மற்றும் நல்ல நோக்கம். ஸோ இது வந்து எல்லா மதத்துலேயும் வந்து சொல்லுவாங்க, மேண்டட்டரியாக சொல்லிடுவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல எண்ணம் வேண்டும், நல்ல நம்பிக்கை வேண்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மதம்னாலே அப்படி தான் உருட்டுவானுங்க. பட் அவனுக்கு மத புத்தகங்கள் எடுத்து பார்த்தா அப்படி கிடையாது. பட் இப்போ இது அம்பேத்கர் வந்து கொண்டு வந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாவோட 8 பிரின்சிபிள்ஸை வந்து அவர் கோட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்லிங்க்டு தான். ஸோ அதை நான் சேர்த்தே சொல்லிட்டேன், சொல்லுங்க ஐஸ்.
அதுதான் இது வந்து என்னென்னா, 8-fold பார்த்தும்பாங்க, புத்தாஸ் 8-fold பார்த்து அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க நல்ல எண்ணங்கள், அதாவது மனுஷனுக்கு தேவையான அந்த ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே தவிர, இதை தாண்டி வந்துட்டு நீ வந்து இந்த பிறவியில் இப்படி இருக்கிற, அடுத்த பிறவியில் தான் நீ இந்த மாதிரி வருவ, நீ இந்த டைமு இந்த மாதிரி ஆகிட்ட, அடுத்த இதில் நீ இந்த மாதிரி போவ, நீ வந்து இந்த காலகட்டத்துக்கு பூரா நீ இப்படியே தான் இருக்கணும், நீ இந்த தொழில் செய்கிற, நீ இங்கே தான் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரியானது கிடையாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் புத்தரோட போதனைகளை வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம், இந்த 8 பாயிண்டில் ஏதாவது ஒன்று ஒரு பாயிண்ட் மறுதளிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு 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 பாயிண்ட் கூட அப்படி இல்லை. எல்லாமே மக்களை அறநெறிப்படுத்துறதுக்கானது தானே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்களிலே சொல்லலாம், இந்த ஏன்ப்பா அப்போ இது எல்லாம் மற்ற மதங்கள்ல சொல்லப்படலையா அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கதான் நம்ம பார்க்கணும், இந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு புத்தகம் மாற்றும் போது ஒரு கலசத்தை கொள்ளடிக்க போறதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் மாற்றும், அப்போ சொல்லுவான் டேய் நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு வந்தோம்னு சொல்லுவான், ஃபுல்லாக பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு உண்மையும் கொஞ்சம் உண்மையும் சேர்த்து சொல்லணும், அப்போதான் பொய் உண்மையாகும் அப்படின்னு அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு 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 லைட்டாக அப்படியே உள்ள தூக்கி போட்டுட்டு பாக்கி இருக்கிறது பூரா இவனை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிற காரியங்களை வந்து எக்கச்சக்கமாக விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பான். பெண் அடிமைத்தனம் எப்படி செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறத அந்த மதத்துக்குள்ளே இருக்கும். அப்புறம் இவன் டிஃபெண்ட் பண்ணுற பாயிண்ட் என்னன்னா, இங்கே பாருங்க புத்தத்தில் மட்டுமா சொல்கிறது, இங்கே எங்களோட மதத்துலேயும் நல்ல இது இது தானே இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவானே தவிர, பாக்கி 90% 99% இருக்கிற அந்த குப்பைகளை பேசவே மாட்டான். சாதிகளாக பிரித்து வைக்கிற அந்த இதை பேச மாட்டான். சாஸ்திர சம்பிரதாயங்களில் பிரித்து வைக்கிறத பற்றி பேச மாட்டான். ஸோ இது ஒரு சொல்ல வர எட்டாவதும் வந்து ஒரு மனுஷனை அறநெறிப்படுத்துறதுக்கான இதுவாக இருக்குது. அதை தான் ஒரு எயிட் ஃபோல்டு பார்த்தா நான் இதை ஒட்டு நான் மீற மாட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு.
இல்லை அதான் என்னன்னா, இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம சங்கி பயல்களாக இருக்கானுங்களா அவனுங்க ஒரு உருட்டு உருட்டுவானுங்க. என்னென்னா இந்து மதம் வந்து ஒரு மதமே கிடையாது, அது ஒரு வாழ்வியல்னு வானுங்க. ஆனால் அவனுங்க வாழ்வியல் அப்போ பார்த்தா, நீ இந்த ஜென்மத்தில் ஏதாவது கெடுதல் பண்ணனா அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறப்பா காக்காவை பிறப்பன்னு சொல்லிட்டு அறிவியலுக்கே வந்து இவனுங்க வந்து சவால் விடுற அளவுக்கு வந்து இவனுங்க ஒரு கட்டுக்கதைகளை அவுழ்த்து விடுவானுங்க. பட் புத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சதுதான் வாழ்வியல், ஏன்னா போய் சொல்லக்கூடாது இல்லைன்னா நல்ல எண்ணத்தோட இரு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வந்து இன்னொரு மனுஷன் கிட்ட சொல்ற ஒரு ஜென்ரலான நார்மலான பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஈக்குவேட் பண்றதே தப்பு. எப்படின்னா இந்து மதம் வந்து ஒரு பௌத்த மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்றதே தப்பு. ஸோ அதுதான் அம்பேத்கரும் எடுத்து உரைக்கிறாரு. அதாவது என்னன்னா, இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களும் நிதர்சனமான கருத்துக்களை தான் அவர் எடுத்து வைக்கிறாரு. இந்து மதத்து மத மாதிரி வந்து புரட்டுகளையும், இந்து மதம் மட்டும் இல்லை இஸ்லாமியமும் சரி இல்லை கிறித்துவமும் சரி, புரட்டுகளை வந்து அவர் எங்கேயுமே வந்து கோட் பண்ணலை. ஸோ அவரோட கருத்துக்கள் வந்து இதில் நம்ம நிறைய உடன்படும் கருத்துக்களே நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 22 பாயிண்ட்டுமே உடன்படுற கருத்துக்கள் இருக்குது. இந்த சமகால அரசியல் சூழ்நிலைக்குமே அது உடன்படுற கருத்துக்களாக தான் இருக்குது. பிராமணர்களால் ஆற்றப்படும் எந்த நிகழ்வுகளையும் நான் செய்ய மாட்டேன். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஐ ஷால் நாட் அலோவ் எனி செரமனிஸ் டு பி பெர்ஃபார்ம் பை பிராமன்ஸ்.
அதுதான் மெயின் சப்ஜெக்டே இதுதான். இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பேசினது தான். ஸோ அவங்களால நிகழ்த்தப்படும் இது அப்படின்னா, நம்ம அந்த வெறும் இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1% அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்கச்சக்கம் இருக்குது. நம்மளோட வீட்டுக்கு வாஸ்து பார்த்து செய்கிற முறைகள் ஆகட்டும், இல்லை நம்ம வீட்டை கட்டி வச்சுட்டு அந்த இவங்களை கொண்டு வந்து இந்த மாடை கொண்டு வந்து உள்ளே வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற முறைகள் ஆகட்டும், இல்லை நம்ம கோவில் கும்பாபிஷேகம் நடத்தும் போது அதுக்கு ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து அவர் பண்ணி அவர் அந்த ஒரு டைமுக்கு மட்டுமே 40,000 50,000 வாங்கிட்டு போகிறதாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவன் தீர்மானிக்கிற தீர்மானிப்பு தான் உள்ளே இருக்குது. இதுலேயும் திருமண நிகழ்வா அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது, நம்மளோட இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதாவது வயசானவங்க நம்மளோட முன்னோர்கள் அவங்கள முன் வச்சு நம்ம அந்த திருமண முறை நடக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டம் எப்படி ஆயிடுச்சு, ஒரு ஐயரை கூப்பிட்டு வரணும், அவருக்கு அவர் வந்து சௌரியமாக உட்காந்துருப்பாரு, அந்த ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு அவர் அந்த ஓம குண்டம் வளர்க்குறண்டு அதில் தூக்கி அப்படி ஒன்றுன்னா போட்டு தாலி கட்டி அவர் மந்திரம் சொல்லி எடுத்து கொடுக்குற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். ஸோ திருமண நிகழ்வுகளில் இப்படி இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் முன்னா சொன்ன மாதிரி, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவங்களோட இது எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்ப்பனிய மயம் ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம இங்கே சொல்கிறோம்ல நவீன மயம் ஆக்கப்பட்டோம், இந்த மயம் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து பக்கா பார்ப்பனிய மயம் ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் இவர் அம்பேத்கர் வந்து இதை முற்றிலுமாக மறுதளிக்கிறார், இந்த விஷயங்களை இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. இது வெறும் அம்பேத்கரா அப்படின்னு பார்த்தா கிடையாது, நம்ம இந்த பக்கம் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து இதை ரொம்ப பெரிய வேலையாக எடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பார்ப்பனரோட இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த தமிழ் புத்தாண்டுகள் ஆகட்டும், அப்புறம் சித்திரைக்குன்னா ஒரு கதைகள் இருக்கும், நாரதர் கிருஷ்ணருக்கும் இதானதுல தான் 60 ஆண்டுகள் அதை வச்சு தான் இது. அப்போ இது வந்து அறிவியலுக்கு ஒப்பானது, அறிவியலுக்கு அறிவியலித்தனமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது, அறுவடை திருநாள் தான் நமக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரதாகட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பண்பாட்டு மீட்சிகள் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் பண்பாட்டு மீட்சிகள்பாங்க. ஸோ நீ பெருதெய்வ வழிபாடுனா இல்லை இல்லை, எனக்கு என் ஊரில் இருக்கிற சிறுதெய்வ வழிபாடு தான், நான் என்னோட தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நாட்டார் தெய்வ வழிபாடை நான் விட மாட்டேன் இப்படிங்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் தான் முன் நிறுத்துறது. ஸோ பார்ப்பனிய மையமால் ஆக்கப்பட்ட இதில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது, அதை ஏற்றுக்கவும் கூடாது. எப்படி அதை நம்ம பண்ணுறோம்னா பின்னாடி அந்த சாதிங்கிற தொற்றுநோய் வந்து நம்மளை தொத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவன் இந்த இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த பார்ப்பனிய சித்தாந்தம்ங்கிறதையே அவர் உடைக்கிறாரு.
ஸோ இப்போ ஐசன் சொன்ன மாதிரி தான், என்னென்னா இட்ஸ் அ பியூர் பிஸ்னஸ் ஓகேங்களா. இப்போது பிராமின்ஸை வச்சு பண்ணுறது எல்லாமே ஒரு பியூர் பிஸ்னஸ். ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, நம்ம வந்து பிஸ்னஸாக மட்டும் கொண்டு போக மாட்டான், அடுத்த கட்டமாக வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்து அவன் நகர்றான். அரசியல் அதிகாரத்துக்கு நகரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவன் நம்மளுக்கான கல்வியை வந்து அவன் மறுப்பான், இங்கே இருக்கிற மாநில உரிமைகளை வந்து மறுப்பான், இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவன் வந்து மறுத்துக்கிட்டே வருவான். ஏன்னா இங்கே இருக்கிற குரல்கள் வந்து எதுவுமே அவனுக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா அவனோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா வர்ணாஷ்டிரம அடிப்படையில் தான் இந்த நாடு இயங்கணும்னு இருக்கு. ஏன்னா அவன் ஏன் அவன் வர்ணாஷ்டிரம அடிப்படையில் இயங்கணும்னா, ஏன்னா அவன் தானே தலையில் இருக்கான், அவன் உட்காந்து எல்லாருமே கவர்ன் பண்ணலாம்ல கீழே இருக்கிறவனை. ஸோ அதுக்கான ஒரு செயல்பாடுகளாக தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம பண்பாட்டு மீட்சியை வந்து இங்கே பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான், என் பண்பாடு தான் உயர்ந்த பண்பாடு, அந்த பண்பாடை தான் எல்லாருமே மதிக்க அப்படின்றான். ஆனால் அந்த பண்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெண் அடிமைத்துவம் இருக்குது, அவங்க வந்து ஜாதிய கொடுமைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்குன்னே இங்கே ஒரு பண்பாடு இருக்கே, எனக்கு நீங்கள் ஒரு உணவு இருக்குது, எனக்கு நீங்கள் ஒரு அரசியல் இருக்குது. ஸோ நம்ம அவனுக்கு வந்து கவுண்டர் கல்ச்சர் கொடுத்தே தான் ஆகணும். எனக்கு நீங்கள் ஒரு இசை இருக்குது, ஏன்னா அவன் டிசைட் பண்ணுறான் நம்ம என்ன இசை கேட்கணும், முதற்கொண்டு என்ன உணவு சாப்பிடணும் முதற்கொண்டு அவன் டிசைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எதிர்ப்பு குரல் தான் இது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எது இங்கே ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு வந்து கல்யாணம் நடத்துகிறதோ இல்லை இங்கே கிரகப்பிரவேசம் நடத்துறதுமே ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அதை வந்து அங்கே டச் பண்ணி எல்லாத்துக்குமே வருவான். சரி ஓகே, இப்போ நீங்கள் பார்ப்பனர் கூப்பிட்டு கல்யாணமே நடத்துறீங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த அப்புறம் எதுக்கு இங்கே வந்து டிவோர்ஸ் கேஸ் இங்கே அதிகமாக இருக்குது? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு வந்து நம்பிக்கை கூட கிடையாது, அது வந்து ஒரு பிஸ்னஸ். அவன் வந்து அதை காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கான், அதை நம்ம உணர்ந்தாலே போதும் ஓகேங்களா. பட் அது வந்து இங்கே உணர்றதுக்கே வந்து நிறைய காலமாகும். அதே மாதிரி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்றான், அப்புறம் எதுக்கு இங்கே கேஸ் வெடிச்சு நிறைய வீடுகள் போகுது? இது எல்லாமே வந்து அவனுங்க கொண்டு வர ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் தான். இதை தான் வந்து அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரும் எதிர்க்கிறாரு, தந்தை பெரியாரும் எதிர்க்கிறாரு, அதுதான் புத்தருமே எதிர்க்கிறாரு. ஸோ அந்த கருத்துக்களை வந்து நம்ம உடன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ணுங்க இனிமே வந்து பார்ப்பனர்களை கூப்பிட்டு பண்ணும் பொழுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 8 points தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த 22 பொன்மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற இன்றைய அரசியல் சூழ்நிலையில் வந்து ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்குமே இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் தான் இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே எப்போ சாதி ஒழியுதோ அப்போ தான் இங்கே எல்லாருக்குமான தீர்வு. அது வரைக்குமே இங்கே புரட்சியாளரின் குரல் வந்து ஓங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தோல் திருமாவளவனும் இந்த பாயிண்ட்டை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. என்னன்னா இங்கே இருக்கிற எஸ்சிஎஸ்டி மக்களை வந்து தலித்களை வந்து பூர்வக்குடிகளை அறிவிச்சிருங்க, ஏன்னா நீ அவனை இந்து மதத்தில் வச்சிருந்தோ அவனுக்கான ரைட்ஸ் எதுவுமே நீ வந்து கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கடா இந்து மதத்தில் வச்சிருக்க, அவனை நீ தூக்கி பூர்வீக பௌத்தராக மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கமும் வந்து நாடாளுமன்றத்தில் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கான டிபேட்ஸுமே இங்கே வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ இப்போ நம்ம அம்பேத்கர் கொண்டு வந்த நியோ புத்திசம் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கருத்தாக தான் இது இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல, இது வந்து ஒரு 2 பாட்காஸ்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் விருப்பம். ஸோ நம்ம இதில் ஒரு 8 points தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் கலந்து கொண்ட ஐசனுக்கும் ஜோக்கும் நன்றிகள். ஜெய்பீம்.
நன்றி ஜெய்பீம்.
இல்லை இல்லை, இது 3 பாட்காஸ்ட்டாக கூட போவோம், நாங்கள் கொஞ்சம் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலாசலான் இருக்கோம். நன்றி நன்றி.
அதான் இது வரைக்கும் நாங்கள் எந்த பாட்காஸ்ட்டுக்கும்
ஜோக்கு கரட புராணம்லாம் தெரியும். ஸோ அவர் சங்கியா இருந்தவர் தான். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்ல இன்னும்
இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த பாட்காஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து பேசினதே கிடையாது. இந்த பாட்காஸ்ட் தான் முத முறையாக ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்கோம். ஸோ அடுத்த வர பாட்காஸ்ட்டுமே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்க பார்க்குறோம். நிகழ்கால அரசியலோட அதை சம்மந்தப்பட்டும் கொடுக்க பார்க்குறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய போட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நன்றிகள் பல.
ஜெய்பீம்.